ஓம் சாந்தி. எல்லாரும் விஷயா இருக்கீங்களா? 27/3/2018 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. வெற்றிமணி மாலையில வர வெற்றி ரத்தினமாகணுமா? அஷ்ட ரத்தினமாகணுமா? ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? உயிரோடு இருந்தே இறந்தவராகணும். இறந்துட்டா என்ன இருக்கும்? உடம்பு விட்டு வந்துடும், வெறும் ஆத்மா தான் இருக்கும். ஸோ ஆத்மாதான் நான் அப்படிங்கிற ஆத்ம உணர்வுடையவரா, ஆத்ம அபிமானியா ஆகணும். அப்பதான் பாபாவுடைய கழுத்தின் மாலையா ஆவீங்க, வெற்றி ரத்தினம் ஆவீங்க. ஸோ அதுக்கான முயற்சி பண்ணுங்க. நானு பாபா வேற எதுவுமே தெரியவில்லை. நம்ம ஞானம் ஈஸியா யோகா பண்ணிக்கிட்டேன்னா, நான் ஆத்மா என் தந்தை பரமாத்மா, நான் ஆத்மா என் தந்தை பரமாத்மா, நான் உடலற்ற ஆத்மா. சோ இது வந்து நீங்க அமிர்த வேலையில பண்ணி பாருங்களா, சம சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா அமிர்த வேலை நம்மளே அறியாம அதுதான் வரும் இல்லையா? பாப் தாதா போட்டோ முன்னாடி உட்கார்ந்தா கூட பாபா சொன்ன மாதிரி செம்பொன் நிறமான உலகத்துல நட்சத்திரம் மாதிரி அவரை பாக்குறோம். அப்ப எதிர ஒரு உடல் இல்லையா, பிரம்ம பாபாவுடைய உடலை பாக்குறோம், ஆனா புத்தியில உள்ள இருக்கிற சிவபாபா இருக்குதுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் ஆத்மான்ற உணர்வும் வந்துடும். நான் ஆத்மா என் தந்தை பரமாத்மா, அது இருந்துகிட்டே இருக்கணும். இதே பிராக்டிஸ் தான் நாள் ஃபுல்லா. மனசால நான் ஆத்மா தந்தை பரமாத்மா நினைச்சிட்டே இருக்க போறீங்க, எதிர ஒருத்தர் வந்தாலும் அதே பிராக்டிஸ் தான். அப்படியே நான் ஆத்மா, அதுவும் ஒரு ஆத்மா, ஆத்மா பரந்தாமத்துல பாபா இருக்காரு, அவருடைய குழந்தை, நான் அவருடைய குழந்தை. பாபா நினைச்சனா என்ன நாராயணாக்க வந்து இருக்கிறாரு, அது திரும்ப 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 எண்ணம் வர வர அவ்வளவு விஷயம் இருக்கும். நான் சொர்க்கத்துக்கு போறேன், ஆரம்பத்துல நான் தான் அவ்வளவு தூய்மையா, அவ்வளவு செல்வந்தரா, அவ்வளவு குணம் நிறைந்தவனா இருந்தேன். அப்புறம் அப்படியே வெவ்வேறு பிறவி, கொஞ்சம் கொஞ்சமா குணங்கள் குறைஞ்சி குறைஞ்சி கலியுகத்துல சுத்தமாரம் எதுவும் இல்லாம போச்சு. ஆனா சத்யுகத்துல நிரப்புறது காரணமா இருந்த அதே சங்கம் யுகம் இப்ப வந்திருக்கு. அப்ப கத்து கொடுத்த அதே கீதைய அதே அப்பா வந்து கத்து கொடுக்கிறாரு. செம்பொன் நிறமான உலகத்துல இருக்காரு, உடலே கிடையாது அவருக்கு அப்படின்னு மனசுல அது பாட்டுக்கு நமக்கு மோஸ்ட் ஃபேவரட் சாங் இதாதான் இருக்கணும். இந்த எண்ணங்கள் தான் அது ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த பாட்டு நிக்கவே கூடாது, நிக்கவே விடக்கூடாது. உங்க தொடர்ப யாரு வந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, இது பாட்டுக்கு ஒலிக்க ஒலிக்கதான் இந்த கலியுகத்துல வந்து உங்க புத்தி ஃபுல்லா நீக்கப்படும். அததான் முயற்சி வெற்றி ரத்தினமா ஆகிறதுக்கு. கேள்வி: சுதர்ஷ்ண சக்கரத்துடைய ரகசியம் தெளிவா இருந்தா கூட குழந்தைங்க அதை தாரணை பண்றதுல ஏன் வரிசை கிரமம் இருக்கு? ஏன்னா இந்த நாடகம் மிகவுமே நியமப்படி அமைக்கப்பட்டிருக்கு. பிராமணர்களால மட்டும்தான் 84 பிறவிய புரிஞ்சுகிட்டு அதை நினைக்கவும் முடியும். முடியும், ஆனா பண்றதில்ல. ஏன்னா மாயை அந்த மாதிரி நினைவுல தடையை ஏற்படுத்து, அடிக்கடி யோகத்தை கட் பண்ணிக்கிட்டே இருக்கு. குழந்தைங்க கடற்கரை மணல்ல வீடு கட்டி உடனே அலை வந்து அடிச்சுட்டு போற மாதிரி மாயையுடைய அலை வந்து நம்ம பாபாவோட புத்தி நினைக்கிறோம், மீண்டும் மீண்டும் துண்டிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஒருவேளை இப்படி ஆகாம மாயையே இல்லாம எல்லாருக்கும் கரெக்டா தாரணை ஆயிடுச்சுனாதான் எல்லாரும் ஈஸியா பாஸ் ஆயிடுவாங்களே. அப்புறம் 8 மணி மாலை 108 மணி மாலை உருவாகாது, லட்சங்களின் மாலை கோடிகளின் மாலை தான் உருவாகும். ஆனா இது ராஜ்யம், ராஜ்யம்னா ஒரு ராஜா தான் இருப்பாங்க. இப்போ வசிக்கிரமம் வரணும், அதுக்காக தான் இப்படி நடக்குது. சூப்பர் இல்லையா? சோ இந்த ராஜ்யத்துக்கு தகுதியானவங்க இவங்க பாருங்க, எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் ராஜாவுக்கு. இத்தனை தடைகளை வென்று அவங்க வந்திருக்கிறாங்க. கலியுகத்துல ஆட்சி அமைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கும் தடை வரும், ஆனா அந்த தடையை அசுர குணத்தின் மூலமா அவங்க அழிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க தெய்வீக குணத்தின் மூலமா அதை தகர்த்தெறியறீங்க. தகர்த்தெறிய மறந்துடுறோம் நிறைய பேர், ஆனா ஒரு சிலர் மட்டும் கரெக்டா வரும். சோ அந்த ஒரு சிலருக்கு தான் அவ்வளவு மகிமை. என்ன வித்தியாசம்? ஞாபகம், நான் தான் அந்த நாராயணன், நான் தான் அந்த நாராயணன். மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, மத்ததெல்லாம் விளையாட்டு. ஏன் மாயா வருது? இதே மாயா எல்லா பாபா குழந்தைக்கும் வந்துச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. நான் விழ மாட்டேன், விழாம இருக்கிறதுலதான் நான் நாராயணன் ஆகிறேன் அப்படின்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றபடி நான் தான் நாராயணன் அப்படிங்கிற ஞானத்தை பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கிறார். எந்த குழந்தை உண்மையிலே நாராயணா, அந்த குழந்தைக்கு அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு தடை வந்தாலும் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. சோ அதை மறக்க வைக்கிற எல்லாத்துல இருந்தும் புத்திய எப்படியெல்லாம் யுக்தியா விளக்குறது அப்படின்ற யுக்தி வகுத்துக்கிட்டே இருப்பான். யாரு? நாராயணன் ஆகிற வெற்றிமணி மாலையில வர வெற்றி ரத்தினம். இது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் இல்லையா, நிறைய இடத்துல நம்ம பரிவாரத்துல என்ன நடக்கும், நீங்க தூய்மை இல்லப்பா, தூய்மையா இருக்கிறதுலாம் கஷ்டப்பா, அதாவது நம்ம சத்தியுகத்துல கடைசியில வந்தா போதும் அப்படின்னு ஒரு நாலு பேர் சொல்றத கேட்டாங்கன்னா என்ன ஆகும், எல்லாருமே அப்படியே ஆயிடுவான். ஆனா முரளி மேல அன்பா இருக்கிறவங்களுக்கு அது அது மாதிரி பேசுறவங்க கிட்ட வந்து முதல்ல விலகிடுவாங்க, அல்லது அவங்க பேசுனாங்கன்னா டாபிக்க மாத்திடுவாங்க. ஏன்னா அந்த எண்ணம் நமக்குள்ள போயிடும், அது போக விடக்கூடாது. அதனாலதான் பலவீனத்தை திரும்பி பாக்காதீங்க, பாத்தீங்கனாலே வான் கூப்பிடுறது. அப்போ ஒருத்தங்களை பேச விட்டு நீங்க அந்த மாதிரி பலவீனமான விஷயங்களை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள வான் நீங்களே கூப்பிட்டீங்கன்னு. அதனால புரிஞ்சுக்கணும், பலர் விழாதான் செய்வாங்க. இவங்க எல்லாம் பிரஜைகள், வேலைக்காரங்க, காலப்படை. நான் மகாரதி, யானை மேல இருக்கிறேன், என்னை யாரும் அசைக்க முடியாது. நானு பாபா கூப்பிட்டா போயிடுவேன், ரெடியா இருக்கிறேன். இதேதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். பாடல், இறந்தாலும் உன் வழியில தான் இருப்பேன் அப்படின்னு என்ன, மரணத்துக்கு கூட நான் பயந்து என் வழிய மாத்திக்க மாட்டேன் பாபா, நீ என்ன வழி கொடுக்கிற அதன்படிதான் நான் இருப்பேன். ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டை கேட்டீங்க, இது மறுஜன்மம், மறுவாழ்வு. இந்த பிறவி சங்கமேக பிறவி. ஆக்சுவலா இங்க இறந்து பாபா வழிபடி நடக்கும் இல்லையா, இறக்குறதும் முதல் வழி. புத்தினால எப்பவுமே தன் ஆத்மா ஆத்மானே புரிஞ்சுக்கிட்டா ஒரு பிரச்சனையே கிடையாது இல்லையா. சோ எப்பவுமே அப்ப நம்ம போறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இல்ல ஏதோ ஒரு உடல் ப்ராப்ளம், அப்ப அந்த உடம்புல வலி கொடுக்கறத கவனிக்கிறோம், நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோமேன்னு கவனிக்கும், அந்த செகண்ட் ஃபெயில் ஆயிடும் இல்ல. அப்ப எப்பவுமே நான் செத்துட்டேன், வெறும் ஆத்மாவே இருக்கிறேன், இந்த உடம்புடைய நடிப்பை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அறந்தாமத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவு இருந்துகிட்டே இருந்தாதான் பாஸ் ஆகும். மனிதர்கள் எப்ப சரீரத்தை விடுறாங்களோ அப்பவே அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உலகம் முடிஞ்சு போச்சு இல்லையா. அவங்க உலகம் என்ன, என் அப்பா, என் அம்மா, இது எங்க நாடு, இது எங்க அரசியல், அது எல்லாமே போயிடுச்சு. இறந்துட்டாங்கன்னா போயிடுச்சு, முடிஞ்சிச்சு, மறந்து போச்சு. உண்மையில ஆத்ம உணர்வுன்றது அப்படிதான். செத்துட்டேன்னா என்ன அர்த்தம், இது எல்லாம் மறந்து போயிடும். இது பார்த்தா ஜித்து கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருப்பேன், செத்தா என்ன ஆகும், என்னதுன்ற எல்லாமே போயிடும். அது இருக்கும்போது இப்ப எல்லாமே அப்படிங்கிற. சோ அவர் எல்லா ஞானமும் எடுத்தவர். சோ நம்மளுதான் எடுத்து கூட அப்படி பேசிருக்கலாம். ஆத்மா உடம்ப விட்டு தனியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மாமா கிடையாது, சித்தப்பா கிடையாது, அம்மா அப்பா கிடையாது, குழந்தை கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்பதான் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றோம். அதாவது அவரு கடவுள் கிட்ட போயிட்டாரு, இப்ப அவருக்கு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்படி யாருமே கடவுள் கிட்ட போறதெல்லாம் கிடையாது. மனிதர்கள் தான் தப்பா புரிஞ்சிட்டாங்க, கடவுள் கிட்ட போயிடுச்சு, எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே போச்சு, ஜோதியோட ஜோதியா கலந்துடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப பாபா புரிய வைக்கிறாரு, ஆத்மா மறுபிறவி எடுத்தே ஆகணும். பிறப்பிறப்பு சக்கரம்ன்றது அந்த மறுபிறவியை தான் சொல்றோம். கடைசியில வர்ற ஆத்மா ஒரே ஒரு பிறவிதான் எடுக்கும், அப்படியும் இருக்கும் ஆத்மா. அந்த ஆத்மா மட்டும்தான் உடல் விட்ட உடனே மறுபடியும் எங்க போயிடும், பறந்தோம் அதாவது எல்லாரும் போகும்போது அதுவும் போயிடும். சோ மறுஜென்மம் எடுக்கிறதுக்கான கணக்கு வழக்கு ரொம்ப பெரிய கணக்கு வழக்கு. கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருடைய கணக்கையும் விரிவா சொல்ல முடியாது. பாருங்க பாபா 100 வருஷம் இருக்கு, 100 வருஷம் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஆவரேஜா. ஆனா பாபா கொடுக்க முடியும், எல்லாருடைய கணக்கு வழக்கம் கொடுக்க முடியும், ஆனா கொடுக்கறது இல்ல, கொடுக்க முடியாதுன்றாரு. ஏன் முடியாதுன்றாருன்னா எதுக்காக வந்தனா அது நடக்காம போயிடும், கதை கேட்க உட்காந்த மாதிரி ஆயிடும். இல்ல வந்தது எதுக்கு, ஆத்ம உணர்வு வர வைக்கிறதுக்கு. அதனால புது புது விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலும் டெய்லியும் சொல்றது என்ன, அது ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, என்ன அப்பான்னு புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு கொடுத்த ஆஸ்தி ஞாபகம் வைங்க, நீங்க தான் நாராயணன்றதுல நிச்சயபுத்தி இருக்கட்டும். இதையே திரும்ப திரும்ப சொல்ற, நீங்க அப்படி இருந்ததுடைய நினைவாதான் உங்க கோயில் இருக்கு. அப்ப எது உங்களுக்குள்ள ஆழமா பதியணுமோ அத மட்டுமே சொல்ற. 100 வருஷமா அப்ப நம்ம நம்ம எந்த அளவுக்கு கவனம் கொடுக்கணும் மற்ற எதையுமே நமக்கு, ஏன்னா நம்ம சில வருடம்னு கூட சொல்ல முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம். எந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதையுமே நமக்குள்ள விடக்கூடாதுன்றதுல எச்சரிக்கையா இருக்கும். ஆனா ஒருத்தங்க மறுபிறவி எடுக்கிறாங்கன்னா அது அவ்வளவு அற்புதமா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீட்டுல ஏன் பிறக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இந்த தம்பியோட கணக்கு இருக்கும், தங்கச்சியோட கணக்கு இருக்கும், அக்காவோட கணக்கு இருக்கும், அப்பாவோட கணக்கு இருக்கும், அம்மாவோட கணக்கு இருக்கும், அவங்க தாத்தா எல்லாரோடையும் எப்படி எல்லாம் அந்த கணக்கு அதிகமா இருக்குது, எல்லா இடத்துலயும் முடிக்க வேண்டிய இடத்துல போய் பிறப்போம், இன்னும் கணக்கு இருக்கிறவங்க அவங்களுக்கு குழந்தையா வேற பிறப்பான். அவ்வளவு இருக்குது. அதுவும் அவங்க போற இடமெல்லாம் ஒரு ஒரு தடவை முந்தைய ஜென்மம், அதுக்கு முந்தைய ஜென்மத்துல பார்த்தவங்க, பழகினவங்க, கணக்கு இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சந்திக்கிறோம். நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும் இல்லையா. ஆனா அதை எல்லாத்தையும் பாபா சொல்லிட்டு இருக்க முடியாது, ஏன்னா மத்தவங்களுடைய கணக்கு நமக்கே இருக்கு, நம்மளுடைய இது பாக்கலாம் இல்லையா. நம்மளத ஒருத்தங்க திட்டுறாங்கன்னா ஏதோ பண்ணிருக்கிறோம், பாவம், சக்தி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா மத்தவங்களுடைய கணக்கு வழக்க பாபா சொன்னாருன்னா அதை பத்தி யோசிச்சு ஆராய்ச்சியில போயிடும். அதனால பாபா அப்படி சொல்ல மாட்டாரு, ஏ பாபா உங்களுக்கு உடம்பு கிடையாது இல்ல, உங்களோட குழந்தை நான், எனக்கு மட்டும் உடம்பு எப்படி இருக்கும், இது எனக்கு கிடையாது. இந்த உடம்போட சம்பந்தப்பட்ட எந்த சம்பந்தத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு உங்க கழுத்துல மாலையாக போறேன், இந்த பாக்கியம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அர்ப்பணிக்கிறேன் நம்மள முழுசா. அதுதான் உயிரோடு இருந்துகிட்டு இறக்கிறது, அல்லது உயிரோடு இருந்துகிட்டு பாபா உடையவரா ஆகுறதுன்னு அர்த்தம். அதுதான் தாட்சாயணி கதையில, தாட்சாயணி போய் அந்த நெருப்புல விழறாங்க, அப்பா மேல உள்ள பற்றினால அப்பா வீட்டுக்கு போறாங்க, சிவனை பகைச்சிட்டு, தன்னுடைய கணவனை பகைச்சிட்டு. அங்க போய் சிவனை அவமானப்படுத்துறாங்க, தன்னுடைய கணவனை அவமானப்படுத்துறாங்கன்னு கடுப்பை யாக நெருப்புல விழுந்து தன்னை எரிச்சுக்கிறாங்க. அப்பதான் சிவன் வந்து அந்த பிணத்தை உடல்ல போட்டு தோல்ல போட்டு ஆடுற மாதிரி காட்டுறாங்க ருத்ர தாண்டவம். பெண்ணார்த்தம் உயிரோடு இருந்து யாரு இறக்குறாங்களோ, தன்னை முழுசா அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்கதான் இறைவனுடைய இறைவனுடையவரை ஆகுறாங்க முழுசா. ஆனா பாபா நான் செத்தே போயிடுறேன் நிஜமா இல்லையே, இருந்துகிட்டா சாப்பிடு கஷ்டமா இருக்குது பாபா சார். உடல்ல இருந்துட்டு தான் பண்ணணும் இந்த முயற்சி, உடல்ல இருந்துதான் இந்த முயற்சி பண்ண முடியும். அதனாலதான் இந்த உடம்ப பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பற்று இருக்க கூடாது, ஆனா பாதுகாப்பா வச்சுக்கணும். ஏன்னா உடம்பு இல்லாம தனியா ஆத்மாவால முயற்சி பண்ண முடியாது. எவ்வளவு ஆச்சரியம் இல்ல, அதனால உடல்ல இருந்துட்டே பண்ணணும் போய். ஏன்னா இறந்தா உடனே போய் இன்னொரு பிறவி எடுக்க போகுது, அதுக்கு இந்த ஞானம் புரியறதுக்கே 14-15 வருஷம் ஆயிடும் இல்ல, அது வளர்ந்தப்படுதான் ஞானம் கொஞ்சமாவது புரியும். அப்ப மிகப்பெரிய முட்டாள்தனம் அந்த மாதிரி சரீரத்தை விடுறது. ஆனாலும் மரணம் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. அதனால இருக்கும் பொழுது இது என்னுடைய கடைசி நொடின்னு அம்மா சொன்ன மாதிரி மீன் அந்த அலர்ட் ஃபுல் அலர்ட்டா இருக்கணும். ருத்ர யக்யம் ருத்ர யாகம் படைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, சிவனுடைய லிங்கத்தை பெருசாவும் சுத்தி இருக்கிற சாலை கிராமத்தை சின்னதாகவும் மண்ணினால அமைப்பாங்க. நிறைய சாலை கிராமத்தை அமைப்பாங்க, அமைச்சிட்டு பூஜை பண்றாங்க. பாபா கேக்குற சரி சிவலிங்கம் பெருசா வச்சா ஓகே, குட்டி குட்டி லிங்கம் பக்கத்துல வச்சா அது என்ன, அந்த சாலை கிராமம் யாரு தெரியாமலே பண்றோம் இல்ல. அப்ப ஒன்னு பெருசா வச்சிருக்கிறேன்னா அதுதான் சிவன், அதுதான் கடவுள், மத்தது யாரு? சூப்பர் விஷயம், சூப்பரான பாயிண்ட் இல்லையா. யாரு சிவனுக்கு உருவம் கிடையாது, அதே அதனால லிங்கம். சாலிகிராமம் யாரு? அப்ப உடல்ல இருந்துகிட்டு தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு இறைவனுக்கு சேவை செஞ்சவங்களோட நினைவுச்சின் ஈஸ்வர சேவையில தன்னை அர்ப்பணித்த பிரம்மா குமார் குமாரிகள் பாபா குழந்தைகளோட நினைவுச்சின்னம் அது. ஆனா அது தெரியாமலே பண்றாங்க, போய் கேளுங்க அவங்க எல்லாம் யாருன்னு கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கும் பூஜை செய்யறீங்களே, சிவன் பரமபிதா பரமாத்மான்னு புரிஞ்சிருக்கிறீங்க, அதனால முக்கியமா அவருக்கு வச்சிருங்க பெரிய லிங்கம். ஆனா ஆத்மாக்கள் பரமாத்மா ஒருவர், ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால சாலி கிராமமும் நிறைய அமைக்கிறாங்க. 10,000 சாலி கிராமம், 100,000 சாலி கிராமம் கூட அமைக்கிறாங்க. தினம் தினம் அமைச்சு பிறகு உடைச்சாங்க, மறுபடியும் அமைச்சாங்க, இதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிருக்கிறாங்க. ஆனா இவங்க யாருன்றது எந்த பூசாரிக்கோ அந்த யாகத்தை வளர்க்கறவங்களுக்கோ தெரியவே தெரியாது. இத்தனை ஆத்மாவும் பூஜை பெரியவர்களா என்ன? அதே மாதிரி அன்னாபிஷேகம் சாதத்தின் பருக்கையினால அபிஷேகம் பண்ணுவோம், அது ஒரு ஒரு பருக்கையும் ஒரு ஒரு லிங்கம், அது பாத்தீங்கன்னா வந்துடும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பருக்க வந்துடும், அப்ப கோடிக்கணக்கான லிங்கம் ஆயிருக்கும். இப்ப எல்லாருமே பூஜைக்குரியவர்களா என்ன? கிடையாது. சரி, அப்ப 33 கோடி பேரு சொர்க்கத்துக்கு வரும் உண்மையான பாரதவாசிகள். அப்ப 33 கோடி சாலிகிராமம் அமைச்சா அது கரெக்டா பாபா அப்படின்னா பாபா சொல்ற, அதுவும் கரெக்ட் கிடையாது. ஏன்னா எல்லா பாபாக்கும் வந்து எனக்கு உதவி பண்றது இல்லையே, புரிஞ்சிக்க வேண்டிய ஆழமான விஷயம். வெறும் 108 தான் பாபாவுக்கு தன்னை உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணிச்சு பாபா சொல்றது அப்படியே செய்யறது வெறும் 108 குழந்தை தான். 33 கோடியில ஒட்டுமொத்த உலகத்துல வெறும் 108 தான், கையளவு பொறுக்கிற மாதிரி குழந்தைங்க தான். அதனால அவங்களுக்கு தான் பூஜை எல்லாம். அதனால அதுக்கும் மேல வைக்கிறது அர்த்தமற்றது, அதுக்கு மேல சாலி கிராமங்கள் உருவாக்குறது அர்த்தமற்றது. ஆனா ருத்ர யாகம்னால இப்படிதான் பண்றாங்க, இத்தனை லிங்கம் சாலி கிராமம் அமைக்கிறாங்க. அப்ப 69க்கு முன்னாடி வந்த வாணி அப்பவே சொல்றாரு அதுக்கு 4 லட்சம் 5 லட்சம்னு செலவாகும். இப்ப கோடி கோடான கோடி ரூபாய் செலவாகும். ஏன்னா அத்தனை இதுக்கும் பூஜை பண்ணணும்னா எத்தனை பூசாரிகளை வர வைக்கணும். சோ நீ ஒரு லிங்கம் பெருசா வச்ச அது சிவன்றது கரெக்ட் தான், அவர் தான் பரமபிதா பரமாத்மா அது கரெக்ட். மற்றபடி இத்தனை சாலி கிராமங்களை பூஜை செய்யறீங்களே இத்தனை குழந்தைங்க யாரு? இப்பதான் குழந்தைகளாகிய நீங்க தான் அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்பாவுக்கு உதவியும் செய்றீங்க, உதவியாளர் ஆகியிருக்கிறீங்க. பிரஜைகள் கூட உதவி செய்யறாங்க தானே, இல்ல பெரிய அளவுல உதவி பண்ணாட்டினாலும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பேட்ச் போட்டுட்டு ரோட்ல போறாங்க பாருங்க சென்டருக்கு, அதுவே ஒரு பெரிய உதவி தான். ஏன்னா பிரம்மகுமாரிகள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்ற செய்தி அவங்க மூலமா தான் தெரியுது. ஓ இங்கேயும் இருக்கிறாங்களா இங்கேயும் இருக்கிறாங்களா, நிறைய பேர் எழுப்புறதுக்கு அது உதவுது. சோ அவங்களுமே உதவி பண்றாங்க. இன்னொன்னு அப்பாவை நினைக்கிறாங்க, நினைக்கும் போதெல்லாம் வாயுமண்டலம் தூய்மையாகுது. சோ அவங்களும் உதவி செய்யத்தான் செய்யறாங்க. யாரு சிவபாபாவை நினைவு செஞ்சாலும் கண்டிப்பா அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்து மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்காம கூட இருந்திருக்கலாம், இருந்தாலும் வந்துடுவாங்க சொர்க்கத்துக்கு. ஏன்னா 33 கோடி பேர் வந்துடுறாங்களே, அத்தனை பேர் இருப்பாங்கல்ல, அத்தனை பேரும் பாபாவுக்கு உதவி செய்யறது கிடையாதுதான். இருந்தாலும் அவங்க எல்லாம் அப்பாவை கொஞ்சமாவது நினைச்சாங்க, கரெக்டா நினைச்சாங்க, ஒளிப்புள்ளியா நினைச்சாங்க, நினைச்சதுக்கே சொர்க்கத்துக்கு வந்துட்டான். ஆனா அதுல முக்கியமானவங்கன்னு பார்த்தா 108 பேர், 108 பேர் தான் அதி முக்கியமானவர்கள். மம்மாவை பாத்தீங்களா எவ்வளவு வலிமையான ரத்தினம், எவ்வளவு பூஜை நடக்குது அவங்க கோயில்ல ஜெகதம்பா மாரியம்மன் கோயில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்து பல பேரை தனக்கு சமமா ஆக்கினவங்க. இப்ப நீங்க ஆத்ம உணர்வுடையவரா கண்டிப்பா ஆகணும். முந்தைய ஒவ்வொரு பிறவியிலும் நீங்க தேக உணர்வுடையவரா தான் இருந்தீங்க. நான் ஆத்மா பரமபிதா பரமாத்மாவுடைய குழந்தை அப்படின்னு எந்த மனுஷனும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. இப்ப இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஏரியால ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆத்மா சரீரம் விட்டாங்க. அப்ப அவங்க பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டு தான் இருக்கிறாங்க, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்காங்க, டக்குன்னு பார்த்தா உயிர் போயிடுச்சு. இப்ப நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, அதாவது பாபா சொன்ன மாதிரி வலி இல்லாம சாகுறாங்கன்னா டக்குன்னு போகுது, ரொம்ப எல்லாம் துடிக்கல, வலிக்கிற மாதிரி இருக்குது அவ்வளவுதான். ஆனா இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும், அவங்க ஃபுல்லா பாஸ் ஆயிருப்பாங்களா? ஏன்னா நல்ல ஆத்மா தான், நல்ல போதையா இருந்தாங்கன்னா அந்த நேரம் நெஞ்சு வலிக்குதுன்றதுல கவனம் வச்சு இந்த ஆத்மா பாபா கிட்ட போகணும்ன்ற எண்ணம் கட்டாய இருந்தா, அதுவும் ஒரு உடல் உணர்வு தானே, வலி பெருசா அனுபவிக்கல பட் இருந்தாலும் ஃபெயில் ஆயிட்டா அதுதான் பெரிய வலி. இப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்களா, அந்த மாதிரி டைம்ல தான் அதிகமா பாபா நினைவுல இருக்கணும். ஏன்னா அந்த டைம் தான் ஏமாத்திடும், நிறைய பேருக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா உயிர் பிரியும் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்ப அந்த டைம் தான் அதிகமா பாபா நினைவுல இருக்கணும், அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. அது மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு, ஏன்னா அந்த ஆத்மா வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஆத்மா, பட் இருந்தாலும் கட்சி நேரத்துல மாயை ஏமாத்தி இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. ரொம்ப சின்ன வயசு வேற. அப்ப நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கை இருக்கணும், ஒரு வினாடி ஐயோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு தான் நமக்கு அந்த வலி டைம் போது அப்படித்தானே தோணும். பட் அந்த நேரம் அப்ப ஒரு சிஸ்டர், அந்த கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த சிஸ்டர் வந்து அவங்க சொல்றாங்க, நான் பிசினஸ் பண்றேன், நிறைய பேர் ஒரு நாளைக்கு பாக்குறேன், ஆனா நான் அந்த பிதாவில நிலைச்சு இருந்துதான் பேசுறேன் அப்படின்றாங்க. சோ அப்ப அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு விஷயமும் நம்ம அப்பா உள்ள புத்திய கட்டி போட்டுட்டு தான் பேசணும் அப்படின்னு அர்த்தம். மைண்ட்ல அது இருந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா நீங்க பாபாவை பார்த்தே பேசிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சுக்கணும், மனசெல்லாம் அதேதான் இருக்கணும். அவ்வளவு முயற்சி இருக்கு இதுல, நான் ஆத்மா என் தந்தை பரமாத்மா வேற எதுவுமே தெரியக்கூடாது, அதுலதான் முயற்சி இருக்கு. அப்ப நான் ஆத்மா பாபா சொல்றதுல, இப்ப படுத்த படுக்கையா ஒருத்தங்க இருக்கிறாங்க, வயசானவங்களா இருக்கிறாங்க, சரி நான் பாபாவே நினைக்கிறேன் பாபாட்ட போறேன் அப்படின்னு நினைச்சா போயிடலாம். ஆனா திடீர்னு வரும்போது இறக்குறதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்ல, துள்ளி குதிச்சு ஆடிட்டு இருக்கிறவங்க திடீர்னு போனா இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்ல. அப்ப மாய எப்படி எல்லாம் ஏமாத்துப்பாங்க, அதான் அம்மா சொல்றாங்க, ஒரு சின்ன பையன் இருக்கும்போது இதுல இருந்து என்ன தெரியுது, நிச்சயம் கிடையாது, நாளை நிச்சயம் கிடையாது, அதனால பொறுமையா பாத்துக்கலாம், வேண்டாம், இப்ப 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 சரீரம் விட்டா என்ன ஆகும், நான் என்ன பதவி அடைவேன். அதனால ஆத்ம உணர்வுடையராகணும், அது மெயினா இருந்துகிட்டே இருக்கணும். ஆத்மா கூப்பிட்டா வரேன் கூப்பிட்டா வரேன் கூப்பிட்டா வரேன் இதேதான் இருக்கும், இதுலதான் எல்லாமே இருக்கு. ஒரு வினாடியில ஏமாத்திடும், பெரிய பெரிய மகாரதி எல்லாம் ஏமாந்துருவாங்க, எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். இதுக்கு முன்னாடி எடுத்த ஒவ்வொரு பிரிவிலையும் தேகம்னே நினைச்சிட்டு இருந்துட்டீங்க, அது ஆழமா பதிவாயிச்சு, அதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணத்தால தானா வந்துருது. பாரதியார் சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்னு இருக்கிறாரு, காமத்து சொல்றாரு, காமம் தேக உணர்வு இதெல்லாம் தானாவே வந்துருது, ஆனா இதை மறக்கிறதுலதான் முயற்சி இருக்கு. ஒரு பாபாவை தவிர எதையுமே மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ண விடாதீங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும். கேட்டீங்கன்னா சேவை கூட நீங்க நோட்ல போட்டு எழுதி பிளான் போட்டுருங்க, போட்டுட்டு அவ்வளவுதான், அப்படியே மறந்துருங்க, ஃபுல் பாபா நினைவு, அடுத்தது அதை பார்த்து பார்த்து அப்படியே செய்யுங்க, ஒரு எந்திரம் மாதிரி அப்படி இருக்கணும். ஏன்னா அந்த சேவையில பற்று மாட்டிட்டு கூட மாட்டிக்க கூடாது, அதான் விலகி இருந்து பண்ண சொல்ற. நான் ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை, என் தந்தை பரமாத்மா அப்படின்னு எந்த மனுஷனும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நான் குழந்தைன்னா என்னுடைய அப்பாவை பெற்று முழு வாழ்க்கை சரித்திரமும் தெரிஞ்சிருக்கணுமே, அதுவும் பரலௌகீக தந்தை அவருடைய வாழ்க்கை சரித்திரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கானது, சாதாரண சரித்திரமும் உலகத்தையே மாத்தினது, சொர்க்கமா மாத்தினது. அதனால பாபா சொல்றாரு, இப்ப உயிரோடு இருந்துகிட்டே இறந்துடுங்க, பாபாட்ட சொல்லுங்க, பாபா நான் இப்பவே உயிரோடு இருந்துகிட்டு செத்துட்டேன், உங்க கழுத்து மாலைய கண்டிப்பா நான் ஆயிடுவேன். செத்துட்டேன்னா என்ன அர்த்தம், இந்த குடும்பத்துக்கு எனக்கு அந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த உடலுக்கு எனக்கு அந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இத பார்த்தா நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது எங்க பக்கத்து வீட்டுல அது மாதிரி ஒரு தாத்தா இருந்தார், பக்தர் தான். நல்லா ஞாபகம் இருக்கு, தனியா வந்து அவர் ஒரு டப்பா வச்சிருப்பாரு, அந்த டப்பாவுக்குள்ள சிவலிங்கம் அத தனியா எடுத்து வச்சு பூஜை பண்ணார். அந்த குடும்பத்துல இருக்கிறாரா, இந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத மாதிரியே இருக்கும். கல்லை கல்லதான் பாக்க முடியும், அப்படியே கோயிலுக்கு போயிடும், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். நம்ம அது மாதிரி ஈஸ்வர சேவையில மூழ்கி இருக்கும். மற்றபடி அந்த வீட்டுல இருக்கிற எந்த விதமான பிரபாவமும் இருக்கக்கூடாது. யாருமே தன்னை கடவுளுடைய குழந்தைன்னு சொல்ல முடியாது, சொல்லுனா அப்பாவை பற்றிய சரித்திரம் தெரியணுமே. அதுவும் என்ன மாதிரி சரித்திரம், எவ்வளவு வலிமையான சரித்திரம், அப்பாவுடைய சரித்திரம், சிவபாபாவுடைய சரித்திரம். பாபா உங்க கழுத்து மாலை ஆகும், உயிரோட இருந்துகிட்டே இறந்து ஆகும், ஏன்னா இறந்தாதான் பாபா கழுத்துல மாலை ஆகும். ஒருவேள அது கூட ஒரு காரணமா இருக்கலாம், பாபா சுடுகாட்டுல காட்டினது இல்லையா, செத்தவங்க மட்டும்தான் பாபா கழுத்துல மாலை ஆக முடியும். மண்டவோடு மாலையை வச்சிருக்கிறது எல்லாமே பாருங்க, செத்தவங்க தான் ஒரு கழுத்துல மாலை ஆக முடியும். மண்டவோடு மாலை போட்டுறது காளிக்கும் அதை காட்டுறாங்க இல்லையா. ஆத்மாக்களுடைய மாலை ரொம்ப பெரிய மாலை. ஆக்சுவலா ஒட்டுமொத்த உலகமும் பாபா கழுத்து மாலை தான் இல்லையா, பரந்தாமத்துல எல்லாரும் தான் அவர் கழுத்துல தொங்கிட்டு இருக்கிறோம். ஆனா வெற்றி மாலை அதுதான் பாபா பக்கத்துல இருக்கும். ஆத்மாக்களுடைய மிகப்பெரிய மாலை பிரஜாபிதா பிரம்மா தான் அதுல நம்பர் ஒன் முக்கியமானது. அவரைத்தான் ஆதாம் ஆதி தகப்பன் ஆதி தேவன் மகாவீர் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு தைரியம் வச்சார் பாபா சொன்னதா அப்படியே ஃபாலோ பண்ண. ஆனால் அதான் அவர் அவ்வளவு முக்கியமானவர், அவருக்கு அவ்வளவு உயர்ந்த பதவியும் கிடைக்குது. இது மிகவுமே ஆழமான விஷயம். ஆத்மாக்களாகிய நாம எல்லோருமே அந்த ஒரு நிராகார தந்தையுடைய குழந்தைங்க, உடலற்ற அந்த ஒரு அப்பாவுடைய குழந்தை தான் எல்லா ஆத்மாவும். மனித சிருஷ்டியுடைய முழு பரம்பரை இது இல்லையா, அந்த விதையிலிருந்து வந்த மரம் தான் இந்த சிருஷ்டி. உடலற்ற அந்த விதையிலிருந்து வந்த மரம் தான் சிருஷ்டி, சிருஷ்டி மரம், மனித சிருஷ்டி மரம். இததான் ஜீனியலாஜிக்கல் ட்ரீ, வம்சாவளி மரம் அப்படின்னு சொல்லும். இப்ப குடும்ப பேருன்னு வைப்பாங்க, அகர்வால் வடநாட்டுல அப்படி வைப்பாங்க இல்லையா, அகர்வால் நேரு காந்தி இதெல்லாமே பார்த்தா குடும்ப பேர். அப்ப அந்த காந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வம்சம், அது காந்தின்னு யாரோ ஒருத்தருடைய வம்சம் தான், இந்த காந்தி அந்த காந்தி அப்படின்ட்டு அவங்க பேரோட சேர்த்து அந்த குடும்ப பேரை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அது அவங்களுடைய பரம்பரை, அவங்க குழந்தை பேரன் குழந்தை எல்லாருடைய பேரும் அகர்வால் சேர்த்து வச்சுக்குவாங்க. சோ ஒன்னுல இருந்து அதிகமாகி அதிகமாகி இல்லையா, ஒன்னு ரெண்டாயிடுச்சு, ரெண்டு நாளாயிடுச்சு, அப்படியே போய் 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 பெரிய மரம் ஆயிடுச்சு. மரத்தோட நம்மளே அறியாம கம்பேர் பண்ண, வாழையடி வாழையாக இல்லையா, ஒரு வாழை மரத்துல வந்து அது நிறைய வாழை வர மாதிரி குளம் விருத்தி அடையுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது காந்தி குடும்பமா இருக்கலாம், நேரு குடும்பம் அது மாதிரி இருக்கலாம். ஆனா எந்த குடும்பத்தை ஆத்மாவா இருந்தாலும் அது எல்லாமே ஒரு சிவபாபா கழுத்தின் மாலை தான், எல்லாமே அழிவற்றவர்கள் தான். பிரஜாபிதா பிரம்மாதான் எல்லாருக்கும் அப்பா, அவரும் இருக்கிறார் அதுல, அவர் அவர் மூலமா தான் படைக்கப்படுது ஒட்டுமொத்த மனித சிருஷ்டியும். புது உலகம் வேற எப்படி படைக்கப்படுது? பிரளயமா வருது? கிடையாது. உலகம் எப்பவுமே நிலையா இருக்குது, உலகம் அழியறதெல்லாம் கிடையாது. பழசாகுது, பாபா வந்து புதுசாக்குற, அவ்வளவுதான் பாபா பண்ற, அழிக்கிறது கிடையாது. இதுல வேதத்திலே பாத்தீங்கன்னா கல்கி அவதாரம் உலகத்துல ரொம்ப மோசமான சுயநலம், அதிகமா தலைவிரிச்சு இந்த காம கோபம் இந்த ஐந்து விகாரங்கள் தலைவிரிச்சு ஆடும்போதுதான் கல்கி அவதாரம் ஏற்படுது. அவர் வந்து இந்த மாதிரி சுயநலவாதிகளை அழிச்சிட்டு போறாரு. வெறும் நல்லவங்க மட்டும் மீதி இருப்பாங்க, அதுல இருந்து சத்தியுகம் தொடங்குதுன்னு இருக்கு. அப்படின்னால உலக அழிவு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப மாற்றப்படுது, ஆனா கொலை பண்றது கிடையாது, அவங்கள இவங்கள மாத்திட்டு போற மீதி பேரு மேல போய் தூங்கிட்டு இருக்கிறான். ஆனா கொஞ்சம் பேர் இங்க இருப்பாங்க, ஆனா இவங்களும் ஒரு டைம்ல போயிடுவாங்க, தேவதைகளுக்கு ஜென்மம் கொடுத்துட்டு பிறகு போயிடுவாங்க. எப்ப பழையதிலும் பழையதாக இந்த பூமி மாறுதோ அப்பத்தான் பாபா வந்து புதியதிலும் புதியதாக மாத்துற. முதல்ல இந்த உலகம் அப்படிதான் இருந்துச்சு, நாமளும் புத்தம் புதிய தேவதைகளாகத்தான் இருந்தோம். தூய்மையா இருந்துச்சு ஆத்மா, புதுசா இருந்துச்சு. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த கண்ணு இல்ல, இப்ப கலியுகத்திலுமே கூட அந்த குழந்தை பிறந்து அந்த கண்ணை திறக்கும் போது எப்படி இருக்குது? ஆனா அதுக்காக அந்த குழந்தைக்குள்ள எந்த பாவமும் இல்லைன்னு கிடையாது, எல்லா பாவமும் எரிஞ்சிருக்கு அது கர்ப்பத்துல, அது வளர வளர அது வெளிப்படுது. ஆனா கொஞ்சம் கூட பாவமே இல்லாத சத்யுக ஆரம்பத்துல பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? பெருசானாலும் அவங்க எப்படி இருப்பாங்க? சுத்தமான தங்கம் மாதிரி இருப்பாங்க. ஆத்மா தங்கம் மாதிரி இருக்கனால அவங்களுக்கு கிடைக்கிற உடலும் தங்கம் மாதிரி இருக்கும். தங்கம் சுத்தமா இருந்தா அதனால செய்யற நகையும் சுத்தமா இருக்கிற மாதிரி, ஆத்மா தங்கமா இருக்கிறதுனால அது எடுக்கிற உடலும் தங்கம் மாதிரி கிடைக்குது. அப்படின்னு என்ன, அவ்வளவு அழகான அவ்வளவு ஆரோக்கியமான உடல், கொஞ்சம் கூட எந்த விதமான குறைபாடும் இல்லாத உடல் கிடைக்கும். இப்ப பாபாசுர இப்ப இருக்கிற எல்லா மனித உடல்லயும் குறைபாடு இருக்குதுன்ற அந்த உடல் தான் காய கல்பத்தரு அப்படின்னு சொல்றான். சோ இப்ப மனவளை கலைக்காரன் வந்து காய கல்பம் அப்படின்னு பயிற்சி பண்றான். அப்படி பண்ணா வட்டம் பார்த்துட்டு காய கல்பம் மாதிரி மாறிடும். மரம் மாதிரி அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, முழுமையான ஆயுள் இருக்கும்னு அர்த்தம், ஆரோக்கியமா இருக்கும்னு அர்த்தம், கல்லு மாதிரி இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. இங்க மனிதர்களுடைய சராசரி ஆயுள் பாத்தீங்கன்னா 40-45 வருஷம் தான். யாரோ ஒரு சிலர் வேணா 100 வருஷம் இருக்கலாம். அப்ப பாருங்க, 45 வருஷம்னாலே முடிஞ்சு போச்சு இங்க ஆயுள், எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்படித்தான் மற்றவங்களாம் இழுத்துட்டு தானே இருக்கிறான். ஆனா சத்தியுகத்துல சராசரி ஆயுள் 125 வருஷம் வந்துட்டாங்க. அதுக்கு கம்மியா இருக்கவே இருக்காதுன்ற, அது கம்மியா யாரும் மரணமே அடைய மாட்டாங்கன்ற. உங்களுடைய ஆயுள் கல்ப விருட்சத்துக்கு சமமா ஆக்குற, கல்ப விருட்சம் கல்ப தருணா கல்ப விருட்சம் தான், தருணா மரம் கல்ப மரம். இப்ப கல்ப மரம்ன்றது முழு ஆயுள், உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கு. உலகம் தான் அந்த மரம் இல்லையா? சோ அதனால 5000 வருஷத்துக்கு மரம் அது. சோ அந்த மாதிரி ஆயுள் அப்படின்னா என்ன, முழு ஆயுள் கல்ப விருட்சத்துக்கு சமமா ஆக்கிற, ஒரு பொழுதும் அகால மரணமே அங்க ஏற்படாது. ஆத்மாக்களாக நீங்க சிவபாபாவுடைய குழந்தைங்க, பிரம்மா மூலமா கண்டிப்பா பிராமணர்கள் பிறக்கக்கூடும். பிராமணர்கள் மூலமா தான் பிரஜைகள் உருவாக்கப்படுறாங்க. முதல்ல நீங்க பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்களா ஆகுறீங்க. சிவபாபாவோ ஒருத்தர் தான், ஆனா மாதா எங்க அம்மா எங்க, இதுதான் ரொம்ப ஆழமான ரகசியம். நான் வந்து இந்த பிரம்மா உடல்ல பிரவேசிச்சு அவர் வாய் வழியா தான் ஞானத்தை கொடுத்து குழந்தைகளாக உங்களை என் குழந்தைய தத்தெடுக்கிறேன். உடனே நீங்க என்ன ஆயிட்டீங்க, பழைய உலகத்துல இருந்து உயிரோடு இருந்துகிட்டே இறக்குறீங்க. அவங்க பணத்தை கொடுக்கறதுக்காக தத்து எடுக்கிறாங்க. தந்தை சொர்க்கத்தின் ஆஸ்திய கொடுக்கறதுக்காக தத்து எடுக்கிறார், சொர்க்கத்துக்கு போறதுக்கு தகுதியுடையவர் ஆக்குறார், கூடவே அழைச்சிட்டும் போவாரு. அதனால இந்த பழைய உலகத்திலிருந்து உயிரோட இருந்துகிட்டே இறக்கணும். இல்லற விவகாரங்கள்ல இருந்தாலும் தூய்மையாகி தந்தையுடையவர் ஆகணும். நாம அங்க இருக்கிறவங்க பிறகு சத்தியுகத்துல சுகத்தின் பாகம் ஏற்று நடிச்சோம். இந்த விஷயங்கள் எல்லாம் தந்தை தான் புரிய வைக்கிறார், சாஸ்திரங்கள்ல இதெல்லாம் கிடையாது. இப்ப வந்து பாபா ஆத்மாக்களாகிய நம்மள தூய்மையாக்குறாரு, ஆத்மாவில இருக்கிற அழுத்த நீக்கிறார். அதுக்காக நமக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கிறார். அவங்க அதை வச்சு 3வது கண்ணின் கதை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே எல்லாமே இந்த சங்கமயத்துல நடக்கிற விஷயம்தான். உங்களுக்கு பிரம்மாண்டத்துல இருந்து முழு சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய முழு சமாச்சாரமும் தெரிஞ்சிருக்கு. பாபா ஒரே ஒரு முறைதான் வந்து இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. சன்னியாசிகளும் மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவரோ வந்தாரு குழந்தைங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாரு அவ்வளவுதான். இது புது விஷயமாயிருக்கு, சாஸ்திரங்கள்ல இந்த விஷயங்களே கிடையாது. இது மிகவும் பெரியதிலும் பெரிய கல்லூரி. ஒரு வாரமாவது இத நல்ல முறையில புரிஞ்சுக்கணும், பட்டியில உட்காரணும் அப்படின்னு நியமம் இருக்குது. கீதையின் பாடம் அல்லது பாகவதத்தின் பாடம் கூட ஒரு வாரம் வைக்கிறாங்க இல்லையா, அதனால 7 நாள் பட்டியில அமர வேண்டி இருக்கும். விகாரியாகவோ எல்லாருமே இருக்கிறாங்க. சன்னியாசிகள் வீடு வாசல விட்டுட்டு நிர்விகாரி ஆகுறாங்கன்னா கூட பிறகும் விகாரத்துல ஜென்மம் எடுத்து மீண்டும் நிர்விகாரி ஆகிறதுக்காக சன்னியாசம் செய்யறாங்க. ஒரு சிலர் மறுபிறவிய கூட ஏத்துக்கிறாங்க, ஏன்னா உதாரணங்களை பாக்குறாங்களே. ஒரு சிலர் நிறைய வேத சாஸ்திரங்களை படிச்சு படிச்சு சரீரம் விடுறாங்க. அப்படின்னா அந்த சமஸ்காரம், அந்த சமஸ்காரங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு மறுஜென்மம் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஜென்மத்துல சின்ன வயசுல சாஸ்திரங்களை படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஜென்மம் எடுத்து தங்களை தூய்மையற்றவர்கள் உணர்ந்து பிறகு தூய்மை ஆவறதுக்காக சந்நியாசம் செய்யறாங்க. நீங்களோ ஒரே ஒரு முறை தூய்மையாகி தேவதை ஆகுறீங்க. நீங்க பிறகு சந்நியாசம் செய்ய வேண்டியது இருக்காது. எனவே அவங்களுடைய சந்நியாசம் அறகுறை ஆயிடுச்சு. இந்த விஷயங்களை சுயம் நீங்களும் புரிய வைக்க முடியாம இருப்பீங்க, பாபா வந்து புரிய வைக்கிறாரு. அவர் உத்தமத்திலும் உத்தமமான தந்தை, அவருக்கு குழந்தையாகி இருக்கிறீங்க. இது ஸ்கூலும் கூட தினம் தினம் புது புது குறிப்புகள் பாபா வெளிப்படுத்துறார். இன்னைக்கு ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை சொல்றேன் அப்படின்னு பாபா சொல்லுவார். இருந்தாலும் நீங்க கேட்கவே இல்லைன்னா அது எப்படி உங்களுக்கு தாரணையாகும்? இப்ப தந்தை வந்து புரிய வைக்கிறாரு. நீங்க என்னுடையவரா ஆகி இருக்கிறீங்கன்னா சரீர உணர்வை விட்டுடுங்க. ஏன்னா உங்களை திரும்ப அழைச்சிட்டு போறதுக்காக தான் நான் வழிகாட்டி ஆகி வந்திருக்கேன். போறதுக்கு உடல் இருக்கக்கூடாது, வெறும் ஆத்மா தான் போகும். அதனால நான் உடலுன்ற உணர்வையே விட்டுடுங்க அப்படின்னு பாபா சொல்ற. பாபா சொல்ற சொர்க்கத்துல யாருக்கும் திடீர் மரணமே வராது. நாம சிவபாபாவுடைய குழந்தைங்க. எப்படி குழந்தையானோ, ஏன்னா அவர் அப்பா, நீங்க குழந்தைங்க, அம்மா எங்க? அம்மா மூலமா தானே குழந்தையாக இருப்பீங்க. அதுதான் பாபா சொல்ற, பிரம்மா உடல்ல வந்து உங்களை படைச்ச, அதனால பிரம்மா தான் உங்களுடைய அம்மா. என்னோட குழந்தையாக இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு குழந்தையா இருந்தீங்க, இப்ப கடவுளுக்கு குழந்தையாக இருக்கிறீங்க. அப்ப செத்தா கடவுள் கிட்ட போயிட்டாங்கன்றாங்க. செத்தாதான் பாபா கிட்ட வர முடியும். இப்ப சாவுறது அப்படின்னா செத்தா என்ன ஆகும்? நான் செத்தா உலகமே எனக்கு செத்தா மாதிரிதான் அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் மறந்துடும். செத்துதானே நம்ம இந்த உடல்ல வந்திருக்கிறோம் முந்தைய ஜென்மத்தில இருந்து. அந்த உடல் ஞாபகம் இருக்கா, அந்த உடலுடைய சொந்தக்காரங்க ஞாபகம் இருக்கா? எதுவுமே இல்ல. இல்ல அப்ப எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா தான் நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்திருக்கிறீங்க. அதே மாதிரிதான் இப்ப பாபாவுடையவர ஜென்மம் எடுத்திருக்கிறீங்கன்னா இதே உடல்ல இருந்து எடுத்திருக்கிறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த இந்த உடலை மறந்துடுங்க. இந்த உடல்ல இருக்கிறீங்க, ஏன்னா இந்த உடல் மூலமா தான் இந்த ஞானத்தை கேட்க முடியும். அதுக்காக உடல்ல இருக்கிறீங்க. ஆனா உடல்ல இருக்கிறன்ற உணர்வே இல்லாம ஒளியாகவே உங்களை அனுபவம் பண்ணுங்க. மனிதர்கள், பணக்கார மனிதர்கள் தன்னுடைய ஆஸ்திக்கு வாரிசு இல்லையேன்னு தத்து எடுக்கிறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்கறதுக்கு. ஆனா உலகத்தின் அதிபதி, சொர்க்கத்தை படைப்பவர் எதுக்கு குழந்தையை தத்தெடுக்கிறார்? அந்த சொர்க்கத்தின் அதிபதியா குழந்தைங்களை ஆக்குறதுக்காக தத்தெடுக்கிறார். சோ தத்து எடுக்கிறாரு, சொர்க்கத்தை படைக்கிறன்ற ரகசியத்தை வெளிப்படுத்தி அந்த சொர்க்கத்துல எப்படி இருப்பாங்க மனிதர்கள் சொல்லி அங்க அந்த குணமுடையவர்கள் தான் போக முடியும். சோ அந்த குணத்தை நீங்க வளர்த்துக்கோங்க அப்படின்னு தினம் தினம் முரளியில அந்த குணத்தை உருவாக்குறதுக்காக விதவிதமான யுக்திகளை சொல்லிட்டே இருக்கிறார் பாபா. அதுல ஒரு முக்கியமான விஷயம் அந்த முரளி தினதினம் கேட்டாலே நம்மளுடைய குணம் மாற ஆரம்பிச்சிடும். ஆனா வேற ஒரு உடல்ல போய் தான் அதை எடுக்க போறீங்க. இதே உலகம் தான் சொர்க்கமா மாறப்போகுது. அப்ப நடுவுல இந்த உலக அழிவு ஏற்படும். அந்த டைம் யாருமே உடல்ல இருக்க முடியாது. பாபாட்ட போகணும், அது தூய்மையான உலகம். அப்ப இப்பவே தூய்மையாகுங்க. உடம்பு வராது, ஆத்மாதான் வரும். சோ இப்பவே உடம்பு நானுன்ற உணர்வைய மறந்துடுங்க. ஆத்மா பாபா கூப்பிட்டா நான் போக தயாரா இருக்கிறேன், அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கட்டும். இந்த பழைய உலகத்துல உயிரோட இருந்தே இறக்கணும். உயிரோடவே இருக்கிறோம், ஆனா இறந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா இப்ப சுத்தமாக மறக்கணும். நீங்க குடும்பத்துல உங்க கணவனை குழந்தைகளை பராமரிக்கிறதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாலும் என்னுடையவர் ஒரு பாபா அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். தூய்மையாகி தந்தையுடையவர் ஆகணும். தம்மை பாபாவுடையவர்னா என்ன அர்த்தம்? தூய்மையின் கடல் அவர். தூய்மையாகி அவருடையவர் ஆகும். அவர் எங்க இருக்கிறாரு? தூய்மையான பரந்தாமத்துல இருக்கிறார். இப்ப நாமளும் அங்க இருக்கிறவங்க தான். சோ உயிரோட இருந்துகிட்டே இறக்குறோம்னா என்ன அர்த்தம்? அங்கதான் வசிக்கிறோம்ன்ட்டு அர்த்தம். அப்படி இருக்கணும். சத்யுகத்துல சுகத்தின் பாகத்தை ஏற்று நடிச்சோம். இது நமக்கு தெரியாது, எந்த வேதத்திலும் கிடையாது. பாபா தான் புரிய வைக்கிறார் இல்லையா. நம்ம வசிக்கிற இடம் அங்க பரந்தாமம். நடிக்கிறதுக்கு இங்க வந்தோம், வந்து சுகமே சுகமான பாட்டை நடிச்சோம் சத்யுகத்துல. மீண்டும் சத்யுகம் வரப்போகுது, அதுக்காக பாபா நம்மள தூய்மையாக்குறாரு. ஆத்மாவில உள்ள அழுக்கை எல்லாம் எரிக்கிறார். அதுக்கு சொல்றாரு, பழைய உடம்புல இருக்கிற இந்த கண்ணை பயன்படுத்தி பார்த்தாலேயே ஆத்மா இன்னும் அழுக்காதாகும். இன்னும் கேட்டா கண்ணு வந்து பாவத்தின் வாசல்னு கூட சொல்லலாம். அதை மூடிட்டு மூணாவது கண்ணை திறங்கன்ட்டு மூணாவது கண் ஞானம்ன்ற மூணாவது கண்ணை கொடுக்கிறாரு. எல்லாரையும் ஆத்மான்னு பாருங்க, அது மட்டும்தான் தெரியணும். மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். ஒரு ஆத்மாவை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ஆத்மா பேசிட்டு இருக்கு. அந்த நடிப்பு அது மைண்டுக்குள்ள இயற்கையாவே ஓடுற அளவுக்கு அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். கவனம் தான், கவனம் வச்சுக்கிட்டே இருக்கும். அர்ஜுனனுக்கு அந்த புள்ளி மட்டும் தெரியுதுன்னு சொன்னது இதுதான் இல்லையா? அந்த புள்ளி மட்டும்தான் தெரியணும். அவங்க என்ன பண்ணட்டும், அவங்க அசுர குணத்தை நான் வெளிப்படுத்தினாலும் உங்களுக்கு புள்ளி தான் தெரியணும், தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தினாலும் புள்ளி தான் தெரியணும். அப்பதான் ஆத்மாவில் இருக்க கரை நீங்கும், தேக உணர்வுன்ற பாவக்கரை நீங்கும். சோ இதே நினைவார்த்தமா அவங்க மூன்றாவது கண்ணுன்னு ஒரு கதை எழுதிட்டாங்க. ஆனா உண்மையில மூணாவது கண் என்னது? நான் யார்? ஆத்மா. எங்க இருந்த? பரந்தாமத்துல. அங்கிருந்து இங்க வந்து நடிச்சேன். ஆரம்பத்துல என்னவா நடிச்சேன், அப்புறம் என்னவா நடிச்சேன், கடைசியில என்னவா நடிச்சேன், இப்ப என்ன நடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த ஞானம் தான் மூணாவது கண். இதத்தான் பாபா நமக்கு கொடுக்கிற. சோ பிரம்மாண்டம் தொடங்கி எல்லா ஞானமும் தெரிஞ்சிருக்கு. பிரம்மாண்டம்னு என்னது? பரந்தாமத்தோட இன்னொரு பேர். பிரம்மாண்டம், பிரம்மலோகம், ஆத்மலோகம், சாந்தி தாமம், இதெல்லாம் ஒரே தடவை தான் பாபா வந்து இந்த ரகசியத்தை எல்லாம் புரிய வைக்கிறார். ஒரே அப்ப இது என்ன மாதிரி ஒரு ஒரு சில சம்பவம் நடந்தா இது வரலாறா மாறப்போகுது, இது வரலாறுல மறக்க முடியாத நாள்ன்றாங்க. இந்த சங்கமேகம் தான் மிகப்பெரிய வரலாறு யுகம். நரகத்துல இருந்துகிட்டே சொர்க்கத்தை உருவாக்குற யுகம் இது. கடவுளே வர யுகம். ஒட்டுமொத்த உலகத்துடைய மகா ரகசியத்தை வெளிப்படுத்துறார் ஒரே தடவை. பிரிச்சு சொர்க்கமாக்கிட்டு போயிடுறாரு. திரும்ப அவர் ஜென்மம் எடுக்கல, எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய காரியம் என்னவோ அது இப்ப பண்ணா போதும். மற்றபடி சன்னியாசிகள் என்ன பண்ணாங்க, வராங்க ஞானம் சொல்றாங்க, பிறவி பெருங்கடலை கடக்கலாம்னு ஞானம் கொடுத்துக்கிறாங்க, அதோட கீழான பிறவியில போய் பிறக்கிறாங்க, மறுபடியும் வந்து ஞானம் கொடுக்குறாங்க, அதோட கீழே அப்படியே இறங்கி 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 வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா பாபா வர்றாரு, ஒரே தடவை ஞானத்தை கொடுக்கிறார், போயிடறாரு, அவ்வளவுதான். இது எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது, 19 விஷயம். இத நம்ம மெயினா சொல்லணும். இப்ப நாங்க சொல்றது எந்த சாஸ்திரத்திலயும் உங்களால பாக்க முடியாது, கடவுள் வந்து மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க, அதுவும் நமக்கு கலியுகத்துல வந்து கொடுப்பாங்க அப்படின்றது எதுலயுமே இல்ல அப்படின்றத நீங்க சொல்லணும். அப்பதான் வந்து அவங்க சாஸ்திரத்தை வச்சு யோசிக்கிறத நிறுத்துவாங்க. மிகப்பெரிய காலேஜ் இது, குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாவது நல்ல முறையில பட்டியில உட்கார்ந்து புரிஞ்சுக்கணும்ன்ற. சோ பட்டியில உட்கார்றதுன்றது முதல்ல எல்லாம் வந்து மதுபனுக்கே போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி கேட்டுட்டு வருவாங்க. சோ அதோட பழக்கம் தான் இப்பவுமே பாபா பாக்க போறவங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரம் போவாங்க அந்த விஐபி மீட்ல பாத்தீங்கன்னா. ஆனா அது கூட கரெக்டா சொல்ல முடியாது பட்டினி, ஏன்னா அவங்க சுத்தி எல்லாம் வேறப்பா சுத்தி பாத்துட்டு இருப்பாங்க. அதுல முழுக்க முழுக்க பாபா. அப்ப நம்ம சென்டர்ல அந்த 7 கோர்ஸ்ன்றது வந்து உண்மையில இப்படிதான் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, வந்த உடனே எல்லாரும் கேப்பாங்க, இங்க வந்த கரிமீன் எல்லாம் சாப்பிடலாமா, குடும்ப வாழ்க்கையில இருக்கலாமா, அது எப்படி அவங்களுக்கு தோணுதுன்னு தெரியல, கரெக்டா கேக்குறாங்க. இப்ப அவங்களுக்கு உள்ளுணர்வு தெரியுது, தூய்மையான இடம் ஒண்ணு இருக்குதுன்னு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல அதெல்லாம் பரவாயில்ல நீங்க வாங்க முதல்ல இதை கேளுங்க. ஆனா இதுல காமெடி என்னன்னா, தூய்மையா இருந்தாதான் ஞானமே உள்ள போகும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, சபரிமலைக்கு போகும்போது என்னென்ன நியமங்கள் கடைபிடிப்பீங்களோ அத்தனையும் இந்த ஒரு வாரமும் நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. தூய்மையான உணவு, தூய்மையான பார்வை, அவங்கள சாமி சாமின்னு சொல்லுவாங்கல்ல, முடிஞ்சா மாலை கூட போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அந்த தூய்மையா இருக்கும் போதும், தூய்மை பற்றி சொல்லும் போதும் அந்த டிஃபரன்ஸ் தெரியும் அவங்களுக்கு. இந்த காமத்துடைய தாக்கத்தை பத்தி சொல்லும் போது, அப்ப தூய்மையா இருக்கும் போதும் அவங்க கிட்டயும் மாய யுத்தம் பண்ணும். அப்ப புரிஞ்சுக்குவாங்க, ஆமா மறைமுகமான இந்த யுத்தம் நடக்குது அப்படின்ட்டு. பட்டி அப்படின்னா ஹிந்தியில சூளைன்னு அர்த்தம். செங்கல் சூளை போடுறாங்களே, மண்ணை வெட்டி செங்கல் மாதிரி வெட்டி ஒன்னா அடிக்கி நெருப்பு வைப்பாங்க. அப்ப வெந்தது வேகாதது எல்லாமே அந்த நெருப்புல ஒன்னா சேர்ந்து வெந்துடும். சோ அந்த மாதிரி சென்டர்ல எல்லாரும் ஞானம் யோகம் இது இதுக்காகவே பயன்படுத்தப்படுற இடம் தான் சென்டர் இல்லையா. சோ பெரும்பான்மையான நேரம் யோகமும் ஞானமும் மட்டுமே இருக்கிறதுனால அந்த இடத்துடைய வைப்ரேஷன் அப்படி இருக்கும் சூப்பரா. அப்ப 7 இவங்க தூய்மையா இருந்து சென்டருக்கு வராங்க, தினம் 1 அல்லது 1.5 உட்கார்ந்து அந்த வைப்ரேஷனை எடுக்க எடுக்க அவங்களுக்கு அந்த சக்தி வரும். வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே விகாரி ஆத்மாக்கள் தான், அதனாலதான் 7 இங்க வந்து அந்த நிர்விகார வைப்ரேஷன் அப்படி வராங்க. அப்படி சென்டர்ல உட்காரும் போதே வித்தியாசமா இருக்கும், ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்கு வந்திருக்காங்க தோணும். அப்ப அந்த பொறுப்புல இருக்கிற சகோதரி சகோதரன் வரும்போது சுத்தமான வேற ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை பாக்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. மனிதர் மாதிரியே இருக்காது, தேவதை மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா வேற எங்கேயுமே அப்படி நடக்கலையே. சர்ச்சைக்கு போனா தனியா ஒருத்தருக்குன்னு நடத்தல, எல்லாருக்கும் மொத்தமா சேர்த்து. ஆனா இப்ப ஜெகவன் சர்ச்சையில அப்படி நடத்துறாங்க, அப்படியே நம்மளுடைய ஞானம் அழகா காப்பி அடிக்கப்படுது. எப்படி அங்க பண்றாங்கன்னு தெரியல, அவங்க வீட்டுக்கு போய் நடத்துவாங்க. ஆனா தனியா இங்க சென்டர்ல வந்து கேட்கணும். சோ அதான் வைப்ரேஷன். அவங்க சர்ச்சுக்கு போனாலும் எந்த வைப்ரேஷனும் இருக்காது இல்லையா, அவங்களுக்கு யோகா தெரியாது அதனால. சோ அத வந்து அவங்களால காப்பி அடிக்க முடியாது. சரி, சன்னியாசிகள் வீடு வாசல விட்டுட்டு நிர்விகாரியா ஆகுறாங்க, இருந்தாலும் மறுபடியும் அடுத்த ஜென்மம் விகாரத்துலதான் எடுக்கிறாங்க. அல்லது அப்பவே ஜென்மம் பாத்தீங்கன்னா விகாரத்துல எடுத்தவங்க ஜென்மம் எடுக்கிறாங்க, விகாரத்துலதான் ஜென்மம் எடுக்கிறாங்க, காமத்தின் மூலமா தான் பிறக்கிறாங்க. அப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம தூய்மை எட்டு இருக்கிறோம், போய் தூய்மை ஆகணும்ட்டு மறுபடியும் சன்னியாசம் செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், ஏன்னா அவங்க தூய்மை ஆகுறதுக்கு சன்னியாசம் பண்ணாலும் மீண்டும் விகாரிகள் கிட்டே பிறக்கிறோம். மீண்டும் மீண்டும் அந்த சூக்ஷ்ம கணக்கு பாபா சொல்லர்லயே அவங்க வந்து விகாரிகள் கிட்ட காசு வாங்கிதான் சாப்பிடுறாங்க, அந்த கர்ம கணக்குனால அவங்க போய் விகாரிகள் கிட்டே பிறக்கிறாங்கன்ற. இது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா. அதனாலதான் பாபா சொல்றாரு, விகாரிகளுக்கும் உங்களுக்கும் எந்த கொடுக்கல் வாங்கலாம் இருக்க கூடாது. அது உங்க குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவியா இருந்தாலுமே கூட இல்லையா, கணவன் பாபா குழந்தை ஆயிட்டாரு, சமைக்கிறது சோம்பல் பட்டு விகாரியா இருக்கிற மனைவியுடைய சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும், அல்லது விகாரியா இருக்கிற அப்பா அம்மா சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும். கணக்கு வழக்கம் இருக்குது, நம்மள பக்காவா இந்த பாதையில தூய்மையான பாதையில போகவும் விடாது, இவ்வளவும் இருக்குது. சோ அந்த கணக்கு வழக்கம் ஃபுல்லா கட் பண்ணிட்டு என்னுடையவர் ஒரு பாபா அவர் சொல்றத மட்டும்தான் கேட்பேன், கண்ணை மூடிட்டு கேட்பேன், உடல் அப்படின்ற உணர்வே இல்லாம இருக்கிறேன், இந்த கழிவுக கவர்ச்சியில கொஞ்சம் கூட மனசு சலனம் ஆகல அப்படின்னா என்ன ஆகும், இந்த உடம்பு விட்டு ஆத்மா நேரா பரந்தாமத்துக்கு போயிடும், நேரா அடுத்த ஜென்மம் சொர்க்கத்துலதான் எடுக்கிட்டார கலியுகத்துல எடுக்கிறது இல்லையா. இந்த கலியுகத்துல அதாவது விகாரிகள் கிட்ட பிறக்க மாட்டோம், அதுதான் மெயின். ஒரே தடவை தூய்மை ஆகுறோம் ஆனா தேவதை ஆயிரும். இப்ப இதுதான் சம்பூர்ண தூய்மை, முழுமையான தூய்மை. தூய்மை ஆனா என்ன அடையணுமோ அதை அடைஞ்சாதான் நீங்க கரெக்டா தூய்மையா இருந்திருக்கீங்க. பண சன்னியாசிகள் அப்படி ஆகுறதே இல்ல, முழுமையான தூய்மையா அவங்க இருக்கிறது இல்ல. காமத்தை வெல்றாங்க ஓகே, மற்றது உணவு உடை பார்வை எண்ணத்துல கூட கழிவுகத்துல சுத்தமரம் விலகி இருக்கிறது. தூய்மையின் உச்சத்தை அடைந்த எப்படி வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, நீங்க பணக்காரனாகனா ஆல்ரெடி உங்களை பணக்காரனாகவே நினைங்க, அந்த எண்ணம் பிடிச்சி இழுக்கும். அது உண்மையிலே பாபா ஞானம். அதுக்குதான் பாபா சொல்ற ஆஸ்தி என்னென்ன ஆஸ்தி என்னென்னு, நான் நாராயணன் நாராயணன் அதை நினைக்க நினைக்க என்ன ஆகும், அந்த குணாதிசயங்கள் உங்களை பிடிச்சி இழுக்கும், அந்த குணாதிசயங்கள் உங்களுடையதாக ஆகும், அதுவாகவே நீங்க ஆகிடு. அது இந்த நாராயணன் ஆகிறதுக்கு எவ்வளவு தூய்மை ஆகணுமோ அந்த தூய்மை உங்களுக்குள்ள தாரணையாகும். மற்றபடி மறுபிறவியை வந்து ஏத்துக்கிறாங்க, ஏன்னா நேரடியா உதாரணம் பாக்குறாங்களே, சின்ன வயசுல ஒருத்தர் பார்த்தா வேத சாஸ்திரம் படிக்கிறாங்க திருக்குறள் படிக்கிறாங்க, அப்ப அதுக்கு என்ன காரணம், ஏன்னா அந்த சமஸ்காரத்தை எடுத்து போயிருக்க. அது இல்லாம ஒரு சிலருக்கு வந்து அவங்க சொல்றாங்க அதுக்கு முந்தைய ஜென்மத்துல நான் இதுவா இருந்தேன்னு சொல்றாங்க, அப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப கூட கல்பனா சாவ்லா அது மாதிரி ஏதோ ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கிறதா ஒரு டைம்ல ரொம்ப ஃபேமஸா வைரலா வந்துச்சு. அப்ப அவங்க வந்து தூய்மையா இருக்கணுங்கிற அந்த சமஸ்காரம் மீண்டும் மீண்டும் அவங்கள தூய்மையை நோக்கி போகுது. அப்ப பாருங்க, தந்தை பெரியார் வந்து சின்ன வயசுலயே பயங்கர துறவியா இருந்தது, விட்டுட்டே போயிட்டாரு எல்லாத்தையும். அவருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா கோவணம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இவ்வளவு ஒரு வைராக்கியமா இருந்திருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு முந்தைய ஜென்மத்துல எவ்வளவு தீவிரமான பக்தனா இருந்திருப்பாரு. லேசா அது புடிச்சு இருக்குது, ஆனா கலியுகம் ரொம்ப மோசமாயிட்டதுனால என்ன ஆச்சு, அது வேற மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா அது மனித வழிப்படி பண்ண சன்னியாசம் வந்து அறகுறை தான், மீண்டும் மீண்டும் விகாரத்துல பிறப்பாங்க, அதாவது விகாரிகள் கிட்ட பிறக்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கும் புரிய வைக்க முடியாம தான் இருந்தீங்க, இப்பதான் பாபா இத புரிய வைக்கிறார். நம்பர் ஒன், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, உத்தமமான தந்தை, அவர் தான் இந்த ஆழமான விஷயங்கள் எல்லாம் புரிய வைக்கிறார். இது ஸ்கூல், இது ஸ்கூல், கடவுள் தான் வராரு, பட் ஆனா இது ஸ்கூல். கடவுள் எதுக்கு வராரு? பக்தியை கற்று கொடுக்க வரல, ஞானத்தை கொடுக்க வர, புது புது விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆழமான விஷயங்களை சொல்றேன்னு சொல்றாரு, ஆனா காது கொடுத்து கேட்கலன்னா அது எப்படி தாரணையாகும்? இல்ல அதை கேட்டு அதையே திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓட விடும் பொழுதுதான் அது ஆழமா பதியும், அதை பற்றிய சிந்தனைகள் வரும், ஞான கடலை கடையும். ஆனா கேட்கணுமே, பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஆனா உங்களுடைய புத்தி எங்க இருந்தா? அதுக்குதான் பாபா சொல்றாரு, தங்க பாத்திரத்துலதான் சிங்கத்துடைய பால் தங்கும். அதே மாதிரி பாபாவுடைய ஞானம் தங்கணும்னா புத்தி தெளிவா இருக்கும், கிளீனா இருக்கும். அதுதான் ஒரு சிஸ்டர் வந்து மதுபனுக்கு போறதுக்கு முன்னாடி, முத முதல்ல போறதுக்கு முன்னாடி கேக்குறாங்க, எப்படி இருக்கிறீங்க? நான் புத்திய ஃபுல்லா கிளீனா வச்சிருக்கேன், ஏன்னா பாபா கிட்ட இருந்து எல்லாத்தையும் நிரப்பிட்டு வரணும் இல்லையா? சோ அப்ப கிளீனா இருந்தாதான் இந்த ஞானம் உள்ள போகணும், இந்த ஞானம் வேலை செய்யும். பாபா சொல்றாரு, ஆக்சுவலா இந்த பாபா ஞானத்தை எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா தற்காலிகமாவது தூய்மையா இருப்பாங்க, கணவன் விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது கணவன் மாலை போட்டிருப்பாரு. அப்படி தூய்மையா இருக்கும்போதுதான் இந்த ஞானம் புரியுமே. பாபா குழந்தை ஆன பிறகும் குப்பையெல்லாம் உள்ள விடாம இருக்க இருக்கதான் இந்த ஞானம் ஆழமா புரிய ஆரம்பிச்சு. பாபா சார் என்னுடையவர் ஆகிட்டீங்களா, அப்ப சரீர உணர்வு இருக்க கூடாது, அப்பதான் என்னுடையவர். எனக்கு பாருங்க உடம்பே கிடையாது, நான் பிரம்மா உடல்ல வரேன், எனக்கு அது என்னுடைய உடல்ன்ற உணர்வே இல்லையே. அந்த மாதிரி நீங்க ஆனீங்கன்னா தான் நீங்க என்னுடையவரா ஆகி இருக்கிறீங்க, என் குழந்தையா ஆகி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, நான் எதுக்கு வரேன்? உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு, கண்ணுல வச்சு அழைச்சிட்டு போறதுக்கு வரேன். கண்ணுல உடம்பை அழைச்சி அழைச்சிட்டு போக முடியும், ஆத்மாவதான் அழைச்சி அழைச்சிட்டு போறேன், வெறும் ஆத்மாதான் அங்க போக முடியும். அதனால உடல்ன்ற உணர்வையும் மறந்துடுங்க, அதுதான் பாபா கொடுக்கற வழி. பாபா கூட வர்றதுக்கு என்ன வழி? உடல்ன்ற உணர்வையும் மறக்கணும். நீங்க பாண்டவ சேனை, பாண்டவ சம்பிரதாயத்தினர், மற்ற மனிதர்கள் உலகிய வழிகாட்டிகள், நீங்க ஆன்மீக வழிகாட்டிகள். அவங்க ஸ்தூல யாத்திரையில அழைச்சிட்டு போறாங்க, உங்களது ஆன்மீக யாத்திரை. அவங்க பாண்டவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து யுத்த மைதானத்துல காட்டுறாங்க, உங்களுக்கும் ரொம்ப பலம் வேணும். நிறைய பாபா குழந்தைங்க ஆகும்போது பலம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். அப்படி பலவான ஆக்குறதுக்காக தான் பிரம்மா மூலமா உங்களை என் மடியில எடுத்திருக்கிறாங்க, என் குழந்தை ஆக்கியிருக்கிறாங்க. பிரம்மா மூலமா என் குழந்தைய ஆக்குனதுனால பிரம்மா உங்களுக்கு அம்மா அப்பான்னு சொல்லப்படுது. தந்தையும் நீயே தாயும் நீயே, நாங்க உங்க பாலகர்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. நல்லது. அவருக்கு இறை தந்தைன்னு சொல்லப்படுது, காட் மதர் அப்படின்னு சொல்லப்படுறது கிடையாது. காட் மதர் அப்ப தாயின்னு எப்படி சொல்றாங்க? மனிதர்கள் ஜெகதம்பாவை அம்மான்னு நினைச்சுக்கிறாங்க, ஆனா கிடையாது. ஏன்னா அவருக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க. அவருடைய அம்மா யாரு? ஜெகதம்பாவுடைய அம்மா யாரு? மிகவும் ஆழமான விஷயம். ஆனா இதை யாரு நிரூபிச்சு புரிய வைக்கிறது? பாட்டெல்லாம் இருக்குது, ஆனா இதை யாரு நிரூபிச்சு புரிய வைக்கிறது? இவருதான் தந்தையா இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுது. முதல்ல மாதா, மிகச்சரியாக நீங்க இந்த பிரம்மா மாதா கிட்ட தான் முதல்ல வர வேண்டி இருக்குது. இவருக்குள்ள பிரவேசம் செஞ்சுதான் நான் உங்களை தத்தெடுக்கிறேன். அதனால இவரு உங்களுக்கு மாதா பிதா ஆகிறார். ஆனா எந்த சாஸ்திரத்திலயும் இந்த விஷயம் கிடையாது. பாபா தான் இதை புரிய வைக்கிறார். எப்படி நீங்க முக வம்சாவளி ஆகுறீங்க, நான் எப்படி உங்களை பிரம்மா வாய்வழியா படைக்கிறேன் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஒரு ராஜா தன்னுடைய குழந்தைய பத்தி நீ என்னுடையவன்னு சொல்லுவார். வாயினால நான் சொல்றேன் நீ என்னுடையவன் அப்படின்ட்டு. ஆனா சொன்னது வந்து ஆத்மா. சோ ராஜான்னு இல்ல, சாரி, தன்னுடைய குழந்தைன்னு இல்ல, யார பார்த்து? அவங்க நாட்டுல இருக்கிறவங்கள பார்த்து நீ என்னுடையவன் அவர் சொல்லுவார். ஏன்னா என் நாட்டை சார்ந்தவன்றதுனால அப்படி சொல்லிட்டதுனால அவரே அம்மாவாகவும் அப்பாவாகவும் சொல்ல முடியாது. இது மிகவும் அதிசயமான விஷயம். நாம சிவபாபாவுடையவரா ஆகி இருக்கிறோம், அதனால இந்த தேக உணர்வை விட வேண்டி இருக்குது. உங்களை அசரீரி ஆத்மானு உணர்றதுலதான் உழைப்புடைய வேலை இருக்குது. இதுக்கு ராஜயோகம், ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டு வார்த்தைகள் வருது. மனிதர்கள் இறக்கும் பொழுது ராம் ராம் சொல்லுங்கன்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. அல்லது குருமார்கள் தங்களுடைய பேரை கொடுத்துடுவாங்க, என் பேரை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு. குரு செத்துட்டாங்கன்னா அவருடைய குழந்தைய குருவாக்கிடுவாங்க. ஆனா இங்க பாபா போயிட்டாருனா எல்லாருமே போகணும். இது மரண உலகத்துடைய கடைசி பிறவி. பாபா நம்மள அமரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. முக்தி தாமம் வழியா நாம போகணும். பாபா சொல்றாரு, நீ இத படிச்சா இந்த வேலை கிடைக்கும். இது எல்லாமே என்னது? உலகிய வழிகாட்டிகள், உடலுக்கான வழிகாட்டி, இந்த சரீர நிர்வாகம் பண்றதுக்கான வழிகாட்டிகள், அல்லது இந்த கோயிலுக்கு போ அந்த கோயில், அந்த மாதிரி உலகாயுத யாத்திரையில அழைச்சிட்டு போறவங்க. ஆனா பாண்டவர்களாகிய நீங்க ஆன்மீக வழிகாட்டிகள், ஆன்மீக யாத்திரையில அழைச்சிட்டு போறீங்க. பாபா உங்களை ஆன்மீக யாத்திரையில அழைச்சிட்டு போறாரு, நீங்க மத்தவங்களை அழைச்சிட்டு போறீங்க. ஆனா ஆன்மீக யாத்திரை தான் பாபா கத்து கொடுக்கிறாரு. ஆனா அங்க மனிதர்கள் மகாபாரதத்துல என்ன பண்றாங்க, பாண்டவர்கள் ஆயுதங்கள் ஏந்தி யுத்த மைதானத்துல இருக்கிறதாகவும், சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு கிருஷ்ணர் கத்து கொடுத்ததாகவும் தப்பா காட்டிட்டாங்க. இங்க நீங்க வந்து ஸ்தூல ஆயுதம் வச்சு இல்ல, உடல் பலம் கிடையாது, ஆன்மீக பலம், உங்களுடைய ஆத்ம பலம், அத பாபா கத்து கொடுக்கிறார். சோ இன்னும் நிறைய ஆகிட்டே இருக்கிறோம் இல்லையா? இங்க அதிசயம் என்ன, கௌரவர்கள் கூட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பாண்டவர்களா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் அதிசயம். இது அந்த மகாபாரதத்துல சொல்லப்படல. கௌரவர்களா இருந்தவங்க தான் பாண்டவர்கள் ஆகிறாங்க. சோ அதுலயும் மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கௌரவர்கள் இருக்கிற ஒரு சிலர் இந்த பக்கம் வருவாங்க. சரி, பிரம்மா மூலமா நம்மள தத்து எடுக்கிறார். அதனால அவருதான் அம்மா. ஏன்னா பிரம்மா ஆணுன்றதுனால அவரை பாபான்னு சொல்லுவோம். ஆதி தகப்பன், மனித சிருஷ்டியுடைய அப்பா, உண்மைதான். ஆனா கடவுள் படைக்கிறார் அவரையும் சரி நம்மளையும் சரி. ஆனா அவர் வாய் வழியா ஞானத்தை கொடுத்து படைக்கிறதுனால கடவுள் நமக்கு அப்பா, இவரு நமக்கு அம்மா. ஆனா இவர் அப்பாவாகவும் இருக்கிறார் இல்லையா, ஆதி தகப்பன். சோ அதனாலதான் இவரு தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொல்றோம். அப்ப தாயும் நீயே தந்தையும் நீயேன்ற மகிமை உண்மையிலே யார குறிக்குது? பிரம்மா பாபாவை குறிக்குது. ஆனா மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, அப்பா சிவன், பார்வதி அம்மா, அதாவது மம்மா அம்மா அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அது கிடையாது. இது ஆழமான விஷயம். சோ இதை நீங்க நிரூபிச்சு புரிய வைக்கணும். செம சூப்பரான பாயிண்ட் இது. பாருங்க, சிவன் கிட்ட போய் அம்மையும் அப்பாவும் இருக்கிறே சொல்றாங்க. ஆனா போய் அம்மன் கிட்ட போய் அம்மாவும் அப்பாவும் இருக்கிறேன்னு சொல்றது கிடையாது. இது எவ்வளவு ஆழமான விஷயம் இல்லையா? அப்ப எல்லா சாமியையும் போய் அம்மாவாவும் அப்பாவாவும் இருக்கிறேன்னு சொல்றது கிடையாது. அப்ப இது என்ன, அம்மாவாகவும் இருக்கிறது யாரு? ஒருத்தரையே பார்த்து நீயே எனக்கு அப்பா நீயே எனக்கு அம்மானா அதுல ஏதோ ரகசியம் இருக்கு. அப்ப பிரம்மா பாபா இருக்கிறாரு, பிரம்மா பாபா பார்த்து அப்பான்றீங்க, ஏன்னா உள்ள அப்பா இருக்காரு. அம்மான்றீங்க, ஏன்னா அம்மாவும் அங்கதான் இருக்காங்க, பிரம்மா பாபா ஆத்மாவும். சோ அதை நம்ம புரிய வைக்கணும். அப்ப சிவலிங்கத்தை பார்த்தா நீயே அப்பா அம்மான்னு சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா அதுல கீழ்பாதி பிரம்மா வந்துடுது. சமசூப்பர் இல்லையா? ஏன்னா பக்தி மார்க்கத்துல கதை மோசமா இருந்தாலும் அதுவே ஒரு அப்பா அம்மாவும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, ஆனா அம்மா மூலமா தான் அப்பாவை தெரியும் இல்லையா? அம்மாவுக்கு தானே குழந்தை பிறக்குது. அதுதான் இங்க சொல்றேன், ஃபர்ஸ்ட் அம்மா கிட்டத்தான் வரீங்க. இந்த பிரம்மா அம்மா கிட்ட தான் நீங்க வரீங்க, பிரம்மா தாய் கிட்ட தான் முதல்ல வரீங்க. சோ அவர் வாய் வழியா இந்த நீங்க பிரம்மா முன்னாடி நின்னாதான் அப்பாவுடைய ஞானமே உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? ஆனா இதுல காமெடி என்னன்னா, நந்தி காதுல போய் பேசுவாங்க, அவ்வளவுதான் வந்துருவாங்க. நந்தி வாய்க்கிட்ட இவங்க காது வச்சு கேட்கணுமே இல்ல. அது ஆக்சுவலா நந்தி உடலா அவர் ஞானம் கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறாரு. நம்ம சொல்றதே அவர் அந்த காது வழியா தான் கேக்குறாரு. பட் இருந்தாலும் மெயினா அது வழியா தான் நமக்கு ஞானம் போதிக்கப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப நந்தின்றது தாய். சோ தாயும் தந்தையுமாக ஆகிறது இந்த பிரம்மா பாபா தான். எந்த சாஸ்திரத்திலயும் இது போடல. அர்த்தநாரீஸ்வரர்ன்றது அதான் குறிக்குது. ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்கன்றது. லவ் யூ பாபா. இது பாத்தீங்கன்னா தினம் நிறைய தடவை பாபா சொல்லிட்டு இருக்கானோ, சில நாட்கள் செல்ல செல்ல சில வருடங்கள் போக போக அது அதோடைய ஆழமான உண்மைகள் அர்த்தம் வெளியே வருது, நமக்கு வெளிப்படுது, இல்லையா? டச் ஆகுது. எந்த சாஸ்திரத்திலும் பிரம்மா வாய் வழிய சிவன் உங்களை படைக்கிறாருன்னு போடவே இல்லை. அப்படி போட்டிருந்தாலே ஞானம் ஃபுல்லா தெரிஞ்சிட்டு இருக்கும். வாய் வழிய இந்த ஞானத்தை படைக்கிறாரு. பைபிள்லயும் கர்த்தர் சொல்கிறேன் கர்த்தர் சொல்கிறேன் யாரு உடல்ல இருந்து சொன்னாங்கன்ட்டு போடவே இல்லை. தானா ஒருத்தருக்கு மட்டும் குரல் கேட்டுச்சு குரல் கேட்டுச்சு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அவருக்கு உடல் இல்லன்றது அதுல கரெக்டா இருந்தாலும் கேக்குற நமக்கும் உடல் இல்லன்ற ஞானத்தை தான் அவர் கொடுக்கிறாருன்றத சொல்லாமலே வச்சுட்டாங்க. இந்த பிரம்மா வாய் வழியா உங்களை படிக்கிறேன், எந்த சாஸ்திரத்திலும் இது இல்ல. நீ என்னுடையவன் ஒரு ராஜா சொன்னா கூட அந்த ராஜாவே நமக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கிறது கிடையாது அவரு அந்த வாய் வழியா சொல்றதுனால. ஆனா பிரம்மா வாய் வழியா சிவபாபா சொல்றாரு நீ என்னுடையவன். அப்ப அந்த பிரம்மாவுடைய உடல் ஃபுல்ல நம்மளுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்கிறான், அதனால அப்பா அம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எவ்வளவு ஆழமான விஷயம், எவ்வளவு அதிசயமான விஷயம். பாபா குழந்தைய ஆகிட்டீங்கன்னா தேக உணர்வு விட்டே ஆகணும். அப்பதான் சிவன் சொத்து குலநாசம் இல்லையா, சிவன் சொத்து அடையறதுக்காக சிவனுடையவர் ஆகிறீங்க. சிவனுடையவர் ஆகிட்டீங்க அப்படின்னா உடலே இருக்கக்கூடாது இல்லையா. ஆத்மாவுக்கு ஆத்மாதான் குழந்தையா இருக்க முடியும். பரமாத்மா ஒரு ஆத்மா, அவருக்கு குழந்தை ஆத்மாதான். அப்ப உடலே இருக்கக்கூடாது. சோ அந்த உடல் யாரோட சொத்து? ராவணனுடைய சொத்து உடல் உணர்வு. சோ அத நாசம் பண்றோம், அதுதான் அசுர குல நாசம். கண்டிப்பா தேக உணர்வு விட்டாதான் நீங்க என்னுடையவர் அர்த்தம். இதுலதான் முயற்சி இருக்கு, இதுலதான் முயற்சி இருக்கு. இதுதான் ராஜயோகம், இதுதான் ஞானம். உடல் உணர்வு ஃபுல்லா விட்டு என்னுடையவன் ஆகுன்றதுதான் ஞானம். இவ்வளவுதான் சாரம். உங்களுக்கு தொல்லை கொடுத்தது உடம்பு. சோ நீங்க ஒரு சொற்பொழிவுல பேசுறீங்க, கோயில்ல பேசுறீங்க, காலேஜ்ல பேசுறீங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க உடல் உணர்வு விட்டா இறைவனுக்கு சமமா இல்ல. உடல் உணர்வு விட்டு திரும்ப 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 சொல்ல 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 ஆழமா உங்களுக்கு பதியும். சொன்னாங்களே சொன்னாங்களே திரும்பிக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் சாகும் பொழுது ராம் ராம்னு சொல்லுங்கன்னு அவங்களுக்கு குருமார்கள் சொல்றாங்க, இல்ல குரு வந்து என்னுடைய பெரிய சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அர்த்தமே தெரியாம ராம் 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 எந்த ராம நினைக்கணும், அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாம நினைக்கிறதுனால என்ன ஆயிட முடியும்? ஐயர் வந்து மந்திரத்தை கொடுப்பார் அப்படியே சொல்லுவாங்க. அது சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? அதை பத்தி தெரியாம சொல்றதுனால வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்குற மாதிரி தானே அது. இல்ல என்ன என்ன எழுதி இருக்குன்னு தெரியாது, அதை திரும்ப திரும்ப சொன்ன பாபா. அதே மாதிரி குருமார்கள் தங்களுடைய பேரை ஜெபிங்க, ராகவேந்திராய நம ராகவேந்திராய நம அப்படி பழக்கமே. அதனால என்ன ஆயிடும்? அவரே இறந்த மறுபடியும் இங்கதான் பிறக்க போறாரு. அவரை நினைச்சு நீங்க எப்படி பிறவி கடல கடக்க முடியும்? ஒரு குரு இறந்தவொடனே அவருடைய பதவியில அவருடைய சிஷ்யனோ அல்லது அவருடைய குழந்தையோ மீண்டும் குரு ஆக்கிடுறாங்க. ஆனா நம்ம குரு சத்குரு சிவபாபா என்னை நினைச்சு என்கிட்ட வந்துடுவீங்க, எல்லாரும் நான் அழைச்சிட்டு போயிடுவேன், இல்லையா? அப்ப இந்த குரு எப்ப இறப்பாரு? இவருக்கு இறப்பே கிடையாது. இவரு இங்க இருந்து போயிட்டாருன்னா எல்லாரும் கூடவே போயிட வேண்டியதுதான். மரண உலகத்துல நாம எடுத்த கடைசி பிறவி இது. அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அமர லோகத்துக்கு போயிட்டு இருக்கணும். சோ அதுக்கு தகுதியுடையவரா மாறிட்டே இருக்கிறேன், தேவதையா ஆகிட்டே இருக்கிறேன். அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அமர லோகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. ஆனா அமரலோகத்துல வேற உடல்ல இதே ஆத்மா போகுது. இந்த உடல், இந்த உடல் தான் எதுக்குமே உதவாது. ஆனா இங்கே இதை கழிச்சு போட்டுட்டு ஆத்மா மேல போய் தனியா வந்து வேற உடல் இருக்கும். அதனால தேகன்றத ஃபுல்லா மறந்து ஆத்மா நினைச்சுக்கிட்டே இருங்க. விநாசம் ஏற்படும் பொழுது கலியுக உலகம் கீழே போயிடுது. அப்படின்னா கடலுக்குள்ள போயிடுது. அந்த அர்த்தத்துல சொல்லல, காலச்சக்கரத்துல சொல்றேன் இல்லையா. அந்த குழந்தைங்க விளையாடுறது இருக்கு இல்லையா, இந்த சைடு ஒருத்தர் உட்காருவாங்க, இந்த சைடு வர்றாங்க, யார் வெயிட் அதிகமா இருக்காங்களோ அவங்க கீழே வருவாங்க, இது மேல வரும், இப்படி வரும் இல்லையா. சோ அந்த மாதிரி சொர்க்கம் வரும்போது நரகம் கீழே போயிடுது, நரகம் வரும்போது சொர்க்கம் கீழே போயிடுது அப்படி சொல்றேன். சத்தியுகம் மேல வந்துடுது, மத்ததெல்லாம் கடலுக்குள்ள போயிருதுன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இதையா சொல்றாருன்னா, கடலுக்குள்ள ஏற்கனவே சத்தியுகம் இருக்கு போல இருக்குது. ஏன்னா அப்படி வேதத்துல போட்டிருக்கிறான் இல்லையா, கடலுக்குள்ள போயிடுச்சு அது மறுபடியும் மேல வரும் போல இருக்குது. அப்படி கிடையாது. மற்றபடி கடலுக்குள்ள எல்லாமே போகும் தான் இல்லையா, உலக அழிவின் போது போகும் தான். பட் கடலுக்குள்ள இருந்து புதுசா வராது சொர்க்கம். இங்க இருக்கிறதுல ஒரு பகுதி வந்து சொர்க்கமாக மாற்றப்படும். இப்ப இந்த ஞான கடல் கிட்ட வந்திருக்கிறீங்க, நீங்களும் மாஸ்டர் ஞான கடலா ஆகிறதுக்கு, இந்த நேரடி ஞானத்தை அவரு கிட்ட இருந்து கேட்கறதுக்காக, நம்மளுடைய அப்பாவை நேரடியா பார்த்து அவர்கிட்ட இருந்து இந்த அறிவுரைய போதனைய அன்ப அனுபவம் பண்றதுக்காக வரீங்க மதுபனுக்கு. ஞான நடனத்தை நேரடியா பாக்குறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா இந்த ஞானத்தை சொல்றது, அதுதான் ஞான நடனத்தை நேரடியா பாக்குறீங்க. பிரம்ம பாபா வாய் வழியா பாபா சொல்றத பாக்குறீங்க. இதத்தான் வேதத்துல கோபு கோபியர்கள் கிருஷ்ணரை டான்ஸ் ஆட வச்சாங்கன்னு காட்டுறாங்க. அப்ப இது உண்மையில யாரு டான்ஸ் ஆடுறது? சிவபாபா ஆடுறாரு கோபியர்கள் முன்னாடி, அதாவது இந்த ஞானத்தை கேட்கிற பிரம்மகுமாரிகள் முன்னாடி இந்த ஞானத்தை சொல்ற அல்லது முரளி இசைக்கிற எல்லாமே இப்ப நடக்கிற விஷயம்தான். சாதக பறவை சொல்லுவாங்கல்ல, அது சாதக பறவை. அது என்ன பண்ணுமா, மழை பெய்யும் போது தண்ணி கீழே விழுந்து கூட குடிக்காதான், அப்படியே மேல இருந்து வரும்போதே குடிக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க நேரடியா அப்பா வாயில இருந்து வரும்போதே கேட்கணும்ட்டு வராங்க. இல்லையா? கேட்கணும், அப்பாவுடைய மட்டும்தான் கேட்கணும். இந்த பூமியில உள்ளது எல்லாமே, பூமியில மழை மழை தண்ணி தூய்மையா தான் இருக்குது, பட் பூமியில விழுந்தோடனே அது அழுக்காயிடுச்சு. சோ அதனால இந்த பூமியில இருக்கிறவங்களுடைய ஞானத்துல இறைவனுடைய ஞானம் கொஞ்சம் இருந்தாலும் முக்காசி அதை அழுக்கலாம், அது நமக்கு வேண்டாம். ஏங்கிட்டு இருக்கிறோம் அப்பாவுடைய ஞானத்தை கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்ட்டு. அப்பா கிட்ட இந்த ஞானத்தை கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் கற்று கொடுக்கணும். எந்த அளவுக்கு கத்து கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கும். அப்படின்னு புரிய வைங்க. ஏ பகவான் படைப்பு கர்த்தா அப்படின்னு சொல்றீங்க. இறைவனை எதை படைச்சாரு? சொர்க்கத்தை தானே படைச்சிருப்பாரு, நரகத்தையா படைப்பாரு? ஒரு தந்தை மட்டுமே இந்த சொர்க்கத்தை படைக்க முடியும். அந்த சொர்க்கம் உடனடியா அழிஞ்சிடாது, அரை கல்பம் நீடிக்குது, நடக்குது. அவ்வளவு சுகமே சுகம் அங்க இருக்கும். பாபா உங்களுக்கு எவ்வளவு ரகசியத்தை புரிய வைக்கிறார். குழந்தைங்க முயற்சி செஞ்சு தாரணை செய்யணும். சுயதரிசன சக்கரத்தின் ரகசியத்தையும் பாபா எவ்வளவு தெளிவா சொல்றார். 84 பிறவிகளின் சக்கரத்தை பிராமணர்களால மட்டும்தான் நினைவு செய்ய முடியும், அவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்கவும் முடியும். சுயதர்சன சக்கரம்ன்றதே அந்த 84 பிறவி சக்கரம் தான். சோ அதை நீங்க நினைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், புத்தி வந்து அதுல ஈடுபடுத்தணும், மற்ற விஷயங்கள்ல இருந்து விலக்கி அதுல ஈடுபடுத்தணும். அதுதான் முயற்சி. ஆனா இந்த முயற்சிய தடுக்கிறது தான் மாயையுடைய வேலை. எப்படி தடுக்குது? யோகத்தை துண்டிச்சது. அதுதான் வேதங்கள்ல பாத்தீங்கன்னா பிராமணர்கள் யாகத்தை வளர்ப்பாங்க, அசுரர்கள் வந்து அந்த யாகம் நடைபெற விடாம தடுப்பாங்க. ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, நெருப்பு எலும்பு போடுவாங்க, மண்டவோடு போடுவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது எதை குறிக்குது? மாயை நம்மளுடைய புத்தி யோகத்தை பாபாவோட ஈடுபடுறத தடுக்கிறத குறிக்குது. தடை ஏற்படுத்துது, ஏதாவது ஒரு தடை. இங்கிருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை தொடணும், பந்தயம், ஓட்ட பந்தயம், டைம் தான் அங்க முக்கியம். ஒரு நிமிஷத்துக்குள்ள போய் தொட்டா பிரைஸ். அப்படி ஓடிட்டு இருக்கிறவங்க கிட்ட ஒருத்தன் பேச்சு கொடுத்தா அவனுக்கு நல்லாவே தெரியும், என்னை ஏமாத்துறதுக்காக பண்றான்ட்டு அவன் கிட்ட கேட்காம ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஓடணும் நம்ம. நாராயணன் பதவி நோக்கி ஓடிட்டே இருக்கிறேன். இந்த ஓடுறதுதான் நினைவு. நினைவு ஓட்ட பந்தயம் பாபா நேற்று சொன்னாரு இல்லையா. ஓடிக்கிட்டே இருக்கிறேன் ஆனா மாயை பேச்சு கொடுக்குது, ஏன்னா இதுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. அதுதான் பாத்தீங்கன்னா வேதத்துல எல்லாம் அடிக்கடி சூரிய அஸ்தமனம் ஆவறதுக்குள்ள இத போய் எடுத்துட்டு வரணும், சூரியன் உதிக்கிறதுக்குள்ள இந்த யாகத்தை வளர்க்கணும், தொடங்கிடணும். அப்ப அது எதை குறிக்குது? டைம் இருக்குது, உங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம்னு கிடையாது. எப்பன்னு மட்டும் பாபா சொல்லல, திடீர்னு மறந்துடும். திடீர்னு பாபா போலாம், எனக்கு டைம் முடிஞ்சு வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாரு. அதனால அந்த கவனம் இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பா கையை விட்டுறக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனா மாயை தடையை ஏற்படுத்தும். ஈஸியா இருந்தாதான் எல்லாருமே பாஸ் ஆயிடுவாங்களே. சோ மாயை இந்த மாதிரி கண்டிப்பா வைக்கும், டெஸ்ட் பேப்பர் வைக்கும். இப்ப இந்த சரீரத்தை விட்டு அந்த பாபா குழந்தை பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு நாள், அதாவது பக்காவான பாபா குழந்தை பக்காவ முயற்சி எல்லாம் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் நான் நினைக்கிறேன் 100 வருஷம் ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பாரு, அது 100 வருஷம் சங்கமேகம் இருக்குதோ இல்லையோ, பட் அவங்களுக்கு அது முடிஞ்சு போச்சு இல்ல. இப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் மாய். அதுதான் எனக்கு இது கடைசி நொடி, உலகம் எப்ப முடியுது அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, கூப்பிட்டா நேரா பாபா. அதே தான் இப்ப அம்மா வந்து கேன்சர், கடுமையான கேன்சர்ல இருக்கிறாங்க. ஆனா அந்த அவங்க முகத்துல பார்த்தா அந்த கேன்சருடைய வலி அனுபவிக்கிற எந்த விதமான சாயலும் தெரியல. அந்த வழியில அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணா அவுட்டு முடிஞ்சு போச்சு இல்லையா. ஆனா அவங்க பட்ட படுக்கையாவே தான் இருக்கிறாங்க. இப்ப பட்ட படுக்கையா இருக்கிறாங்கனால அவங்களால முடிய எழுந்திருக்க கூட முடியாத அளவுக்கு உடல் மோசமா இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஆனா அதை பற்றி அவங்க கவலைப்படல. ஐயோ என்னால எழுந்திரிக்க முடியலையே அவங்க கவலைப்படல. அப்பா கூப்பிட்டா அப்பாவை தயாரா இருக்கிறேன். அவங்க உடம்பு நல்லா இருக்கும்போது பண்ண சேவை பண்ணும்போது இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருந்தாதான் அப்ப அது வரும். அதுக்குதான் பாபா சொல்றார், விலகி இருங்க, விலகி இருங்க, விலகி சேவை பண்ணுங்க அப்படின்ட்டு. அன்பு இருக்கணும் பட் விலகி இருக்கணும். ஏன்னா இதுதான் டெஸ்ட் பேப்பு. இது ஈஸியா இருந்தாதான் எல்லாரும் பாஸ் ஆயிடுவாங்களே. இப்ப லட்சக்கணக்கான பேருடைய மாலையில உருட்ட வேண்டியதா இருக்கும். ஆனா நாடகத்தின் நியமம் அது கிடையாது. வசிக்கிரமம் இருக்குது, அதுல தர்மராஜர் கிட்ட கொஞ்சம் கூட தண்டனை அனுபவிக்காம போனவங்க 8 பேர் தான், முதல் 8 பேர். அதுல நான் வரணும்ன்ற லட்சியம் இருக்கும். அதுல வித்தியாசம் ஏற்படவே முடியாது இல்ல. ஒவ்வொரு கல்பத்திலயும் அதே 8 பேர் தான் வராங்க. ஒவ்வொரு கல்பத்திலயும் வந்த அந்த 8 பேர்ல நானும் ஒருத்தன்றது நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் மைண்ட்ல. த்ரேதா யுகத்துடைய கடைசியில எத்தனை இளவரசர் இளவரசிகள் இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப படிச்சிட்டு இருப்பாங்க, பிரஜைகளும் படிச்சிட்டு இருப்பாங்க, இப்ப பிரம்மகுமாரிகள் சென்டர்ல படிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கதான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது, இந்த ஸ்கூல்ல தான் உருவாகுது இல்லையா. மாணவர்களே, எதிர்கால பாரதத்தின் தூண்கள் சொல்றதெல்லாம் உண்மையில பிரம்மகுமாரி சென்டர் குறிக்கிறது இல்லையா. சோ இவங்க தான் எதிர்கால பாரதத்தை உருவாக்கக்கூடியவர்கள், சத்தியத்தை உருவாக்கக்கூடியவர்கள். இது எவ்வளவு அதிசயமான விஷயம் இல்லையா, எவ்வளவு அதிசயமான ரகசியமும் கூட இது. சோ ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்றவர் தந்தையை தவிர எந்த மத குருவும் கிடையாது இல்லையா. கிறிஸ்துவோ நபியோ வந்து ராஜ்யத்தை உருவாக்கல. ஏன் ராஜ்யத்தை உருவாக்கலன்றாரு? அவங்க கத்து கொடுத்த போதனைய வச்சு யாரும் ராஜாவா ஆகல, முஸ்லிம் ராஜாவோ கிறிஸ்டின் ராஜாவோ. ஆனா இப்ப பாபா கொடுக்கிற ஞானத்தை வச்சுதான் ராஜாக்கள் உருவாக்கப்படும். சோ ஆல்ரெடி ரெடி ஆயிடுது இல்லையா. அவங்க எங்க பிறவி எடுக்கணும்ன்றது இப்பவே சரீரம் விடுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு முடிவு ஆயிடுது இப்ப பண்ற முயற்சியின் மூலமாக. ஆனால அங்க வந்து பைபிள் குரான படிச்சு ஒண்ணு அவங்க ராஜாவாகிறது கிடையாது. இது எவ்வளவு அதிசயமான ரகசியம். ஆனா அங்க ராஜாராணியா ஆனாலுமே கூட நாம சத்யுகத்துல த்ரேதாயுகத்துல அனுபவிச்ச சுகத்துல 1% கூட அவங்க அனுபவிக்க முடியாது. சத்யுகத்துல லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் திடீர்னு எங்கிருந்து வந்துச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தது கலியுகம் ஆச்சு. அங்க எங்கேயுமே ராஜ்யமே கிடையாது. அங்க உன் தர்மம் பெருசு, என் தர்மம் பெருசு, என் வழி பெருசு, உன் வழி பெருசுன்ட்டு மொழியினாலையும் ஜாதியினாலையும் ஊர்னாலையும் பல விதமா அடிச்சுட்டு எல்லாம் இருந்தாங்க. பல விதமான தர்மங்கள் வழிகள் எல்லாம் இருந்துச்சு. திடீர்னு எப்படி எல்லாம் அமைதியா ஒரு குடையின் கீழ் ஆட்சி நடந்தது? லட்சுமி நாராயணனுக்கு எப்படி அங்க அப்படியே ஒரு ராஜ்யம் கிடைச்சது? அதுக்கு முன்னாடி கலியுகத்துல எல்லா பாரதவாசிகளும் ஏழைகளா இருந்தவங்க திடீர்னு சத்யுகத்துல அவ்வளவு பெரிய பணக்காரங்களா எப்படி ஆனாங்க? எப்படின்னா கலியுகன்றது இரவு, இரவுல அப்படிதான் இருந்தாங்க. விடிஞ்சிடுச்சா, பகல் வந்துச்சா, உடனே தெய்வீக ராஜ்யம் நடக்க ஆரம்பிச்சு. சோ அந்த ரகசியத்தை இரவுக்கும் பகலுக்கும் நடுவுல இருக்கிற அமிர்த வேலையான சங்கமயத்துல இறைவன் கொடுத்தார். எழுந்திரிச்சவங்க ராஜ்யம் பண்ணாங்க, தூங்கினவங்க தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்த 2500 வருஷத்துக்கு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க பரந்தாமத்துல. அதான் இது எப்படி நடந்துச்சு, திடீர்னு எப்படி பகல்ல அரசாட்சி நடக்க ஆரம்பமாயிச்சு, இரவுல அரசாட்சியே கிடையாது மக்களாட்சி இருந்துச்சு, விடிஞ்சு பார்த்தா அரசாட்சி நடக்குது எப்படி? இது ஆச்சரியமா நல்லா யோசிச்சுப்பாங்க. இப்ப நமக்கு தெரியும் யாரு முதல்வர் யாரு பிரதமர் எல்லாமே தெரியும். தூங்குறீங்க, தூங்கி ஏந்திரிச்சு பார்த்தா இந்த ராஜா ஆள்றாரு, திடீர்னு எப்படி ராஜா வந்தாரு? சோ எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு பகல்ல இந்த அதிசயம் நடக்குது. இதோடைய அடையாளமா தான் அலாவுதீன் கதை உருவாக்கப்படுது. ஒருத்தன் அந்த விளக்க தொட்ட உடனே அவன் பணக்காரன் ஆயிடுறான். அளவற்ற பொக்கிஷங்கள் அவனுக்கு கிடைக்குது. காட்டி இருக்கிறாங்கல்ல நிறைய கதை குழந்தைங்களுக்கு பாட புஸ்தகத்துல வரும். அந்த மாதிரி ஆச்சரியமா கச்சா, இது மாதிரி நமக்கும் அந்த நல்லா இருக்கும் இல்லன்னு தோணும். அது எப்படி நடக்குது? இப்ப அப்படிதான் நடக்குது. ஒரே நொடியில உலகத்தின் அதிபதி ஆகும். சோ அத வந்து ஆரம்பத்துல பாபா திவ்ய திருஷ்டி கொடுத்து வைகுண்டத்தை பாக்க வச்சிருக்கிறாரு. குழந்தைங்களை வந்து காட்சி காட்டிருக்காரு. குழந்தைங்களுக்கு வைகுண்டத்தை பாத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆச்சரியமா, ஐயோ இப்படியா இருந்தோம் நாம அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அந்த காட்சி கிடைச்சிருக்குது. நல்லது. மாதா பிதா பாப் தாதா குழந்தைங்க முழு குடும்பமும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? மாதா பிதா தான் பாப் தாதா ஒன்னா இணைஞ்சு இருக்கிறாங்க. அப்படியும் வச்சுக்கலாம், அல்லது மம்மா மம்மா பிரம்மபாபா சிவபாபா குழந்தைங்க முழு குடும்பமும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கியசாரம், பாபாவுக்கு சமமா எல்லோரையும் புத்துணர்வு அடைய செய்யறதுக்கான சேவை செய்யணும். தந்தைக்கு சமமா நாம ஆகணும், நமக்கு சமமா எல்லாரையுமே ஆக்கணும். அந்த சேவை செய்யுங்க. எப்படி சாதக பறவை மழை நீரை நேரடியா குடிக்கணும்னு நினைக்குதோ, அந்த மாதிரி பாபாவுடைய ஞானத்தை குடிச்சு ஞான நடனம் ஆடணும். அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அவங்களையும் ஞான நடனம் ஆட வைக்கணும். இந்த சரீர உணர்வை விட்டுட்டு பழைய உலகத்திலிருந்து உயிரோட இருந்துகிட்டே இறக்கணும். அதுக்கு அசரீரியா இருக்கிறதுக்கான முயற்சி செய்யணும் இல்லையா? பழைய உலகத்துல இருந்து இறக்கணும்னா என்ன அர்த்தம்? பழைய உலகத்துல எல்லாருமே தன்னை உடல் உடல்னு நினைப்பாங்க. பழைய உடல் உலகத்துல இருந்து இறந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் உடல்னு பாக்குறது நின்னு போச்சு, ஆத்மான்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். சோ புது ஜென்மம், அந்த முயற்சி பண்ணுங்க. சொர்க்கத்தின் முழு ஆஸ்திக்கு ஸ்ரீ நாராயணன் பதவிக்கு தகுதியுடையவரா உங்களை ஆக்கிக்கணும். சோ அப்ப நான் நாராயணனுடைய ஆத்மா பாபா நினைவுல இருந்து நாராயணன் ஆகிட்டு இருக்கிறான். நாராயணனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறான். அடுத்த ஒரு மணி நேரம் நாராயணனாவே நான் வாழப்போறேன். சோ அந்த ஒரு மணி நேரம் சொல்லுவாங்களே, நொடிகளின் மீது கவனம் வச்சா தானாகவே நிமிடங்கள் மீது கவனம் வரும். நிமிடங்கள் மீது கவனம் வைத்தா தானாகவே மணி நேரங்களின் மீது கவனம் வரும். மணி நேரங்களின் மீது கவனம் வைத்தா நாள் முழுவதும் கவனம் வரும், வாழ்க்கை முழுவதும் கவனம் வரும். சோ அந்த அப்ப நம்ம ஒரு அடுத்த 5 நிமிஷம் ஒரு கேம் மாதிரி, அடுத்த 5 நிமிஷம் நான் என் வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நாராயணன்ற அந்த நிலையில இருந்து பழகிறேன். கடிகாரத்தை பாருங்க, 10:20 to 10:25 வரைக்கும் நான் நாராயணனாவே வாழறேனா அல்லது சரவணனா வாழறேனா? சரவணன் தன்னுடைய அப்பா அம்மாட்ட எப்படி பேசுவான், நாராயணன் எப்படி பேசுவார், நான் எப்படி பேசுனேன், நாராயணனா பேசணும்னா இதுவா பேசணும்னா? அப்படி 5 நிமிஷம் செக் பண்ணுங்க. அதுல ஏதாவது ஃபெயில் ஆகுதுன்னா அடுத்த 5 நிமிஷத்துல அந்த குறையை நிக்குங்க. அப்படி 5-5 நிமிஷமா கவனம் வச்சுக்கிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கும். சரி, அப்படிதான் சொர்க்கத்தின் ஆஸ்திக்கு அதிபதியா ஆக முடியும், தகுதி அடைய வைக்க முடியும். வரதானம், பறக்கும் கலையின் வரதானத்தின் மூலம் எப்பொழுதும் முன்னேறக்கூடிய அனைத்து பந்தனங்கள்ல இருந்தும் விடுபட்டவராகுங்க. பறக்கும் கலையின் வரதானத்தின் மூலம் எப்பொழுதும் முன்னேறக்கூடிய அனைத்து பந்தனங்கள் இருந்தும் விடுபட்டவராகுங்கள். அதுக்கு விளக்கம், தந்தையுடையவரா ஆகிறது அப்படின்னா பறக்கும் கலையின் வரதானம் உடையவரா ஆகிறதுன்னு அர்த்தம். இந்த வரதானத்தை வாழ்க்கையில நடைமுறையில எடுத்துட்டு வர்றதுனால ஒருபொழுதும் எந்த ஒரு அடியிலும் பின்வாங்க மாட்டார்கள். முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க, முன்னேறி கொண்டே இருப்பார்கள். சர்வ சக்திவான் தந்தையுடைய துணை இருக்குது அப்படின்னாலே ஒவ்வொரு அடியிலும் முன்னாடிதான் இருப்பாங்க. சுயம் தாங்களும் எப்பொழுதும் நிரம்பியவராக நிறைந்தவராக இருந்து மற்றவர்களையும் நிறைந்தவர்களாக ஆக்குறதுக்கான சேவை செய்வாங்க. அவங்க எந்த விதமான தடையிலையும் தாங்கள் முன்ன அடி எடுத்து வைக்கிறத நிறுத்தவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட வரதானமுடைய குழந்தைங்க எந்த ஒரு பந்தனத்திலையும் வர முடியாது, அனைத்து பந்தனங்கள்ல இருந்தும் விடுபட்டவர்களாக ஆகிடுறாங்க. ஸ்லோகன், யாருக்கிட்ட சர்வ சக்திகளின் இருப்பு இருக்குதோ இயற்கையும் அவங்களுக்கு அடிமையாகிடும். வரதானம், பாபா சொல்றாரு, என்னுடையவர் ஆயிட்டாலே நீ நிக்காத, நடக்காத, ஓடாத, பறந்துகிட்டே இரு. பறக்கும் கலையின் வரதானம், பறந்துகிட்டே இரு. அதனால ஆஞ்சநேயர் பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா உடல் உணர்வு ஃபுல்லா மறந்துட்ட. உடல் உணர்வு தான் உன்னை கட்டி போடும், நடக்க வைக்கும், ஓட வைக்கும், கதற வைக்கும். உடம்பே கிடையாது, நான் ஆத்மா, வெறும் ஆத்மா. ஒரு ஆண் உடல்ல இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, பெண் உடல்ல இருந்தா எப்படி இருப்பேன்னு தெரியாது. எல்லாத்தையும் மறந்த ஆத்மா நான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சிவபாபா, அவர் தான் எனக்கு உலகம். அப்பா, கணவன், குழந்தை எல்லாமே அவரு தான். அவரு என்ன சொல்றாரோ அதை செய்யறோம். அவரு சொல்றாரு இந்த உலகம் அழிஞ்சிருச்சு, எல்லாம் செத்துட்டாங்க, வெறும் ஆத்மா தான் இருக்குது, ஆத்மாவை மட்டும் பாரு. அதுதான் சங்கமேகம். இந்த யுகத்துல இருக்கும் போதே கலியுகத்துடைய அழிவு ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சு அப்படி நீங்க பாக்கணும். செத்தவங்களா வெறும் ஆத்மாவா பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது, பறந்துகிட்டே இருப்பீங்க. அப்ப ஆத்மான்னு பாக்குறீங்கன்னா செத்துட்டு அடுத்தது எங்க போகும், சத்தியுகத்துல போகும். சத்தியுகத்துல என்ன பிறவி எடுக்கும் அதைத்தான் நீங்க இப்ப பாக்கணும். சத்தியுகத்துல அவங்க எவ்வளவு சதோ பிரதானமா இருப்பாங்க அப்படிங்கறது தான் இப்ப தெரியணும். இப்பவே அவங்க அப்படி நடக்கிறது தான் அவங்க கண்ணுக்கு தெரியணும். அதுதான் முயற்சி, அதுதான் ஆதி சமஸ்காரத்தை பாக்குறது. அப்ப உங்களுக்கு அவங்களுடைய குறையே தெரியாது, அவங்கள நிறைவானவர்களாக பாக்குறீங்க, நிறைவானவர்களாகவே நினைத்து பழகுறீங்க. அப்ப உங்களுடைய பழக்க வழக்கமும் நிறைவானதாகவே இருக்கும். அப்ப அது அவங்களை மாற்றும். அப்ப அவங்க உங்களுக்கு தடையா நிக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், நீங்க முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. இப்படி பறந்துட்டு இருக்கிறதுனால, நிரம்பியவர்களாகவே உங்களை அனுபவம் பண்றதுனால, ஒவ்வொருத்தரையும் நிரம்பியவர்களாகவே பாக்குறதுனால, உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கதவும் திறந்தே இருக்கும், தடையே இருக்காது, போய்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, பாபா கூட இருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாபா. பாபா சார் அது என்னோட குழந்தை, அது என்னோட இனிமையான குழந்தை, இதுவும் என்னோட இனிமையான குழந்தை. இப்ப பாபா இனிமையான குழந்தைனா அது பொய்யா இருக்குமா இல்லையா? இப்ப பாபா வந்து 2018 பத்தி என்ன சொல்றீங்க பாபா அப்படின்னு பாபாவை கேட்கும் போது பாபா சொல்றாரு, இது சமாப்தி ஆண்டு, இயர் ஆஃப் க்ளோசிங். உடனே அதுல நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ண, பாபா சொல்றாருன்னா சாதாரண விஷயம் இல்ல, 2018 உலகம் அழிவு போகுது, உலக அழிவு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா பாபா ஒவ்வொரு தடவையும் இனிமையான குழந்தைன்னு ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து சொல்றாருன்னா, அப்ப நாம ஏன் அவங்கள குறைவுள்ளவர்களா பாக்கணும்? குறைவுள்ளவர்களா பாக்கும்போது தானே தடை வருது. நிரம்பியவர்களாக பாருங்க, அவரு சொல்ற மாதிரி நாம நடக்கும் பொழுது அவரு கண்டிப்பா நம்ம கூடவே இருக்கு, அவருடைய துணை இருக்கு. அப்ப அவங்க முன்னேறி போயிட்டேதான் இருப்பாங்க. தானும் நிரம்பியவர்களாக இருப்பாங்க, மற்றவர்களும் நிரம்பியவர்களாக ஆக்குறதுக்கான சேவை செஞ்சிட்டே இருப்பாங்க. சோ இதுக்கு தானும் நிரம்பியவர்களாக அனுபவம் செஞ்சு மற்றவர்களும் நிரம்பியவர்களாக ஆக்குற சேவையை தடுத்து நிறுத்துற எந்த தடையும் அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது. எந்த தடைக்காகவும் அவங்க முன்னேறி போறத நிறுத்த மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், எந்த பந்தனத்திலயும் அவங்க மாட்டல, எந்த பந்தனமும் கிடையாது. நான் உன் கணவன் சொல்றேன், நீ எப்படி அப்படி போறலாம், என் கணவன் பாபா வச்சு, அப்ப இந்த கணவனே இவ்வளவு டிமாண்ட் பண்றேன்னா, அப்ப அந்த கணவனுக்கு நான் எவ்வளவு உண்மையா இருக்கணும்ட்ட போயிடுவாங்க. சோ இவர் சொன்னதே என்ன ஆயிடும், நம்ம பாபாவோட கணவன் உறவு வைக்கிறதுக்கு வசதி ஆயிடும். அப்ப அந்த கணவன் கிட்ட நாம அப்படித்தான இருக்கோம், அப்படி இருப்பான். இப்ப எந்த பந்தனத்திலயும் அவங்க வர முடியாது. நான் சொல்றேன், எனக்கு கீழேதான் நீ இருக்கிற, நான் சொல்ற மாதிரிதான் நீ செய்யணும். நம்ம பாபா கீழே தானே இருக்கிறோம், அப்ப நம்ம பாபா சொல்றதானே செய்யணும். அப்ப நம்ம செய்யணுமே, அப்ப அதுவும் டக் 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 பாபா கிட்ட மாட்டி பந்தனத்துல சிக்காம போய்கிட்டே இருப்பாங்க, பந்தனத்துல மாட்டவே மாட்டாங்க. எல்லா பந்தனத்திலுமே விடுபட்டு இருந்தா அப்புறம் என்ன தடை, பறந்துகிட்டே இருக்க வேண்டியதான், நேரா போய் நாராயணன் பதவியில போய் உட்கார வேண்டியதான். மொத்தத்துல உடல் உணர்வுல வராதிங்க, அப்பா சொல்றத தவிர யார் சொல்றதையும் கேட்காதீங்க, பறந்துகிட்டே இருப்பீங்க, தடையே இருக்காது. நிரம்பியவர்களா இருங்க, நிரம்பியவர்களா பாருங்க, போய்கிட்டே இருக்கு இல்லையா. ஸ்லோகன் யாருக்கிட்ட பாபா எப்பவும் இருக்காரோ அப்படின்னு என்ன அர்த்தம், பாபாவுடைய நினைவு கண்டினியூஸா இருக்குதோ, அவங்க இயற்கையாக சக்திகளின் சுரூபமா இருப்பாங்க, அதாவது அனைத்து சக்திகள் நிரம்பியவர்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க எதுக்குமே அடிமையாக மாட்டாங்க, இயற்கைக்கும் அடிமையாக மாட்டாங்க. ஆனா இயற்கையே அவங்களுக்கு அடிமையாகும் இல்லையா, அவங்க நினைச்சதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் இயற்கையே. அப்படின்னு அர்த்தம், எல்லாமே ஒட்டு மொத்தமும் தனக்கு சாதகமாக மாறும், மாற்றுவாங்க. யாரு, அனைத்து சக்திகள்ல நிரம்பி இருக்கிறவங்க. இல்லையா, ஒரு காரியம் நடக்குன்னா அந்த காரியம் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன சக்தி வேணும், அந்த சக்திகளின் சொரூபமாவாங்க, தானாவே நடக்கும். அப்ப இயற்கை அவங்களுக்கு அடிமை ஆயிடும். முரளி ரிவிஷன் மெயினா பாபா வந்து ஆத்ம உணர்வு ஆகிற உடையவரா ஆனீங்கன்னா தான் வெற்றி ரத்தினம் ஆவீங்க அப்படின்றத சொல்றாரு. ஆனா இதுக்கு மாயை வந்து ரொம்ப தடை ஏற்படுத்துது, ஏற்படுத்ததான் செய்யும். இல்லாட்டினா எல்லாரும் நாராயணன் ஆயிடுவாங்க, எல்லாரும் நாராயணன் ஆக முடியாது. சோ தடையை கண்டு விழறவங்க நிறைய பேர் விழறாங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா நாராயணன் நான் ஒருத்தன் தான் அப்படின்னு போயிட்டே இருக்கும். நீங்க செத்தீங்கன்னா உலகமே செத்து போச்சு. எனக்கு மாமா சித்தப்பா யாரும் கிடையாது, ஒரு பாபா அவ்வளவுதான். மற்றபடி மனிதர்கள் யாரும் ஜோதிட ஜோதியா கலக்கிறது கிடையாது. இங்கேதான் மறு ஜென்மம் எடுக்கிறாங்க. மறு ஜென்மம் வர எடுக்காதவர் ஒரே ஒரு பாபா தான். சோ அவருடையவரா நாம ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா நான் உடல் கிடையாது ஆத்மா அப்படின்னு இந்த உடல்ல இருந்துகிட்டே முயற்சி செய்யணும். உடலை விட்டப்புறம் பண்றது கிடையாது, இதுதான் பெரிய விஷயம் இல்லையா. கணவன் உயிரோட இருக்கும் போதே அவர் செத்துட்டாரு, வெறும் ஆத்மா நினைச்சீங்கன்னாதான் அவர் சாகும்போது உங்களுக்கு வழி இருக்காது, இல்லைன்னா மென்டல் ஆயிடுவீங்க. அதே மாதிரிதான் இந்த உடம்புல இருக்கும் போதே ஆத்மா நினைச்சீங்கன்னா தான் உண்மையிலே இந்த உடலை விடுறது உங்களுக்கு குஷியான விஷயமா இருக்கும். மற்றபடி இவங்க அர்த்தமே தெரியாம நிறைய சாலிகிராமம் வச்சு படிக்கிறாங்க. அத்தனை பேரும் ஒன்னும் இறைவனுக்கு உதவி பண்ணல, 108 தான் மகிமை. அவங்கதான் பாபாவுக்கு உதவி செய்யறவங்க, அவங்கதான் பூஜைக்குரியவர்கள். பரமாத்மாவ நான் ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தைன்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, ஏன்னா அப்பாவை பத்தி யாருக்குமே தெரியாது. பிரம்மா பாபா ரொம்ப முக்கியமானவர், அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கிறவர். இவரை தான் ஆதிதேவன், மகாவீர், ஆதாம் அப்படின்லாம் சொல்றோம். ஏன்னா அவர் வாய் வழியாத்தான் நம்மள படைக்கிறார், அதனால அவர் அம்மாவாயிடுறார். சோ மனித சிருஷ்டி மரமே அவர் மூலமா தான் பாபா உருவாக்குறார். இப்ப பாபா சொல்றாரு ஆத்மாவை இப்ப தூய தங்கமா ஆக்குறாரு. ஆத்மா சுத்த தங்கம் ஆயிடுச்சுன்னா அது எடுக்கிற உடலும் சத்தியுகத்துல தங்கம் மாதிரி ஆரோக்கியமானதா, குறைஞ்சபட்சம் 125 ஆயுள் கொண்டதா இருக்கும். ஆனா இப்ப 45 தான் இருக்கு, திடீர் திடீர்னு மரணம் ஏற்பட்டு அங்க அந்த மாதிரி திடீர் மரணமே வராது. அந்த உலகத்துக்கு போறதுக்காகத்தான் பாபா நம்மள தத்தெடுத்து இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு தகுதி அடைய வைக்கிறார். அதுக்கு முக்கியமான ஞானம் உயிரோட இருந்துகிட்டே கலியுகத்துல இருந்து முற்றிலும் இறந்தவராயிடுங்க, புத்தியை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நம்மள தூய்மையாக்குறார். ஒரு வாரம் பக்தியில உட்கார்ந்து இந்த ஞானத்தை கேட்கணும். எல்லாரும் விகாரிகளா இருக்கிறாங்க இல்லையா, சோ தூய்மையான வாயு மண்டலத்துல 7 உட்கார்ந்து இந்த ஞானத்தை கேட்கும் போதுதான் இந்த ஞானம் கொஞ்சமாவது புரியும். புரிஞ்சாதான் சொர்க்கத்துல பிரஜையா வச்சு அவங்க வருவாங்க. சோ மறுபிறவிய வந்து ஏத்துக்கிறாங்க, ஏன்னா அந்த மாதிரி நடைமுறை உதாரணங்கள் பாக்குறாங்க. சின்ன வயசுல ஒருத்தர் வித்வானா இருக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் இந்த ஜென்மத்தை பத்தி சொல்றாங்க. அது மாதிரி சொன்னவங்க எல்லாம் நம்ம இந்த ஜென்மத்துல சிங்கமா இருந்தா ஆடா இருந்தோம்னு சொல்லல, மனுஷனா இருந்தோம் தானே சொல்றாங்க. சன்னியாசிகள் வந்து விகாரத்துல பிறக்கிறாங்க, நாம தூய்மையற்று இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறாங்க, மறுபடியும் தூய்மையாவதுக்கு போறாங்க, மறுபடியும் விகாரிகள் பேர் பிறக்கிறாங்க. ஆனா சன்னியாசம் செய்யறதுடைய லட்சியம் உங்களுடைய பிறவி அதை விட உயர்ந்ததா இருக்கணும். ஆனா ஒவ்வொரு பிறவியிலும் அவங்க கீழானதா தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அது அரவர சன்னியாசம் தானே, உண்மையான சன்னியாசத்தை ஒரே தடவை நீங்க பண்றீங்க தேவதையாயிருங்க, அதுக்கப்புறம் நீங்க சன்னியாசமே பண்ணல. அவங்க அறவுறையா பண்ணதுனால மீண்டும் 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 பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வீழ்ந்துட்டே இருக்கிறாங்க. உலகத்துல உலகியல் யாத்திரையை கத்துக் கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆன்மீக யாத்திரை பாபா தான் கத்துக் கொடுக்கிறார். ஸ்கூல் தின தினம் இதை கேட்கணும், அதுக்கேத்த மாதிரி புத்தியை தெளிவா வச்சுக்கணும், அப்பதான் புரியும். அப்பதான் இதை நீங்க மத்தவங்களுக்கு கத்துக் கொடுப்பீங்க. உண்மையான ஆன்மீக வழிகாட்டிகள் நீங்க பாண்டவர்கள், அவங்க ஸ்தூல ஆயுதத்தை ஏந்தி யுத்த மைதானத்துல இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. அப்படியா நீங்க இருக்கிறீங்க? கிடையாது. விகாரத்தை வெல்லக்கூடிய பலம் தேவை. ஒட்டுமொத்த உலகத்துல இருந்தும் ராவணனை விரட்டுறதுக்கு பாபா வந்திருக்கிறார். அதனால நிறைய பிரம்மகுமாரிகளை உருவாக்கி நிறைய பலத்தை கொடுத்து மாயையை விரட்டுற. சோ பாபா பல தடவை சிவபாபாவுடைய ஆகணும்னா தேக உணர்வு விடணும் விடணும்னு பல தடவை இன்னைக்கு வாணியில சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுதான் தன்னை ஆத்மா உடல் இருந்து விடுபட்ட ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதா ராஜயோகம் ஞானம். சாகும்போது ராம் ராம் சொன்னதுனாலயோ குரு பேரை சொன்னதுனாலயோ யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, மீண்டும் கலியுகத்திலே தான் ஜென்மம் எடுப்பாங்க. ஆனா பாபா தான் அமரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கான வழியை சொல்றாரு. என்ன மட்ட நினைச்சே வேற யாரையும் நினைக்காத நான் சொல்றத மட்டும் தெரியும். பாபா நேரடியா பிரம்மா வாய் வழியா ஞான நடனம் ஆடுறத பாக்குற கோபு கோபியர்கள் நாம, அதுக்காகவே போறோம் மதுபனுக்காக. மதுபனுக்கு சாதக பறவை மாதிரி இறைவனுடைய நேரடி ஞானத்தை கேட்கிறோம். மனிதர்கள் பகவான் படைப்பு கர்த்தான்றாங்க, எதை படைச்சாரு? சொர்க்கத்தை தான் படைக்கிறார். அரை கல்பத்துக்கு அந்த சொர்க்கம் இருக்குது. அங்க போறதுக்கு இந்த சக்கரத்தின் ரகசியத்தை தெரிஞ்சு புத்தியில சுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா மாயா தட்டுக்கிட்டே இருக்கும் இந்த சக்கரத்தை. நிறுத்தாதீங்க, நான் நாராயணன்றது ஒரு வினாடி கூட மறக்காதீங்க. எட்டே பேர் தான் இந்த சக்கரத்தை தொடர்ந்து சுத்தி பாவத்தை ஃபுல்லா எரிக்கிறான். மற்றபடி திரேதாயுக இறுதியில வர அத்தனை இளவரசர் இளவரசிகளும் இப்ப இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பாபா ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. கடவுள் தான் ராஜ்யத்தை உருவாக்குறத தவிர எந்த மதஸ்தாபகர்களும் உருவாக்கல. திடீர்னு எப்படி ஏழைகள் நிறைந்த பாரதம், செல்வந்த பாரதமாக, மக்களாட்சி நடந்த பாரதம், அரசாட்சி நடக்கிற பாரதமா மாறுது? இந்த அற்புதம் இப்ப நடந்துட்டு இருக்குது. இதோட நினைவைதான் அலாவுதீன் கதையை உருவாக்கி இருக்கிறான். ஏழையா இருந்தவன் திடீர்னு மாளிகையில வசிக்கிற மாதிரி காட்டுறது. வரதானத்துல பாபா சொல்றது, பறக்கும் கலையில பறந்துகிட்டே இருன்ற வரதானத்தை பாபா உடையவர் ஆன உடனே நமக்கு பாபா கொடுக்கறேன். அது நீங்க நடைமுறையில எடுத்துட்டு வரணும். எப்படி எடுத்துட்டு வர்றது? எல்லாத்துல இருந்தும் விலகி இருந்தா பறந்துட்டே இருக்கீங்க. என்னுடைய ஒரு பாபா, வேற யாரும் இல்ல, மூணாவது யாருமே இல்ல அப்படின்னு நீங்க பறந்துகிட்டே இருந்தீங்கன்னா முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த பந்தனத்திலயும் மாட்டிக்க மாட்டீங்க. பந்தனத்துல மாட்டினாதானே, ஐயோ என் கணவர் இப்படி பண்றாரு, இவரு போக கூடாதுன்ட்டாரு, நான் போல, ஐயோ எங்க ஊர்ல எங்க ஏரியால மட்டும் தான் சேவை செய்யணும்னாங்க, எதுலயுமே நீங்க மாட்டல, பறந்துகிட்டே இருந்த பாபா சொன்னா கண்ணு முடிச்சு தெரியும். ஏன்னா நான் உலக சேவாதாரி, ஒரு ஊர் சேவாதாரி, ஒரு குடும்பத்து சேவாதாரி கிடையாது. அப்புறம் அவங்க தடுத்து நிறுத்த முடியாது. தடுத்து நிறுத்த முடியாம போயிட்டே இருக்கிறவங்க தான் நாராயணன் ஆகவும். ஸ்லோகன், யாருக்கிட்ட அனைத்து சக்திகளும் நிரம்பி இருக்குதோ அவங்களுக்கு இயற்கையா அடிமையாகி அவங்கள முன்னேற வச்சுட்டு இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு சில கோயில்கள்ல குதிரை மேல ஒருத்தர் சவாரி பண்ணுவாரு. அந்த குதிரை அப்படி மேல அண்ணாந்து இப்படி காலை தூக்கிட்டு இருக்கும். அந்த காலு கீழே பார்த்தா ரெண்டு பேர் இருப்பாங்க. அந்த ரெண்டு பேர் யாரு? தடை போட்டவங்க. அந்த தடை போட்டவங்கள அவங்களை முன்னேறி போறதுக்கு உதவியா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் வரும் இல்லையா? சோ அது எப்ப வரும்? சக்திகள் இருந்தா வரும். தடையா வந்தவங்களே நீங்க போங்க முன்னேறி போங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். பாஷா படத்துல ஹீரோயின ரஜினி கல்யாணம் பண்றத தடுக்கணும்ட்டு வருவாரு ஹீரோயினுடைய அப்பா. அவர் யாருன்னு தெரிஞ்சவனே நீங்க போங்க, பொண்ணு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி தடை பண்றவங்க நீங்க நாராயணன்ற ரகசியத்தை நடத்தையின் மூலமாக வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்க போங்க அப்படின்ட்டு அவங்களே உதவி பண்ணுவாங்க. ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதர், தேங்க்யூ பாப் தாதர். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பிளாக்ல பாருங்க, பிளாக்ல ஃபுல் முரளியும் இருக்குது. நிறைய பேர் யூடியூப்ல என்ன கொஞ்சம் தான் போறீங்க கொஞ்சம் தான் போறீங்கன்றாங்க. பிளாக்ல ஃபுல் முரளி இருக்கு. ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டெக்ஸ்ட்ல போட்டிருக்கிறோம் இல்லையா? அது இல்லாம நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தா லிங்க் இருக்கும், ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கனாலே போயிடுங்க. ஸோ பிளாக்ல ஃபுல் முரளி பாருங்க, மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை தெரியப்படுத்து. ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதர், தேங்க்யூ பாப் தாதர்.